From the conference center,
Salt Lake City in ஆலய சத்துகத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 179வது வருடாந்தார பொது மாநாட்டின் ஆசரிய உத்தவ கூட்டத்தை வழங்குகிறோம். இந்த கூட்டம் உலகம் உள்ள ஆயிரக்கணக்கான சபை கூடும் இடங்களும் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த கூட்டத்துக்கான இசை ஐடோவாவின் பிரிகம் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆசாரிய உத்தவ பாடற்குழுவா வழங்கப்படும். சபையின் தலைவரான தாமஸ் எஸ் மான்சன் இவரின் ஆசிரிய உத்தவ கூட்டத்தை நடத்துவார்.
Thomas S. Monson, President of the Church, will conduct tonight's priesthood session.
We welcome you, brethren, to the
பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 179வது வருடாந்தார பொது மாநாட்டின் பொது ஆசாரிய உத்தவ கூட்டத்திற்கு சகோதரரை உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆசார கூட்டாரம், அசம்பிளி அரசாங்கம், பியூ மாரியட் மையம், புருவ ஊழிய பயிற்சி மையம் மற்றும் உலகம் எங்கும் உள்ள அநேக நாடுகளில் பிற இடங்களிலும் கூடியிருக்கும் ஆசாரி உத்தவை தரித்திருப்பவர்களுக்கு செயற்கைக்கோள் மூலமாக இந்த கூட்டம் ஒளிபரப்பப்படுகிறது. ரிச்சர்ட் எலியட் ஆர்கன் வாசிக்க, கெவின் பிரியர் மற்றும் ரேண்டன் கேம்டன் வழிநடத்துதலின் கீழ் பிரிகம் யங் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆசாரி உத்தவ பாடற்குழுவால் இந்த கூட்டத்திற்கு பாடல்கள் வழங்கப்படும். அவரை துதிக்க பாடுவோம் என்று பாடலை பாடற்குழு பாட இந்த ஆசாரி உத்தவ கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். பின்னர் எழுபதின் முப்பர் பாடிஸ்ரீ பாட்டர் ஆரம்ப ஜபம் ஏறெடுக்கப்படும்.
Our beloved Heavenly Father,
எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உங்களுக்கும் உங்களுடைய மகனுக்கும் நாங்கள் நன்றிய உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த ஆசாரித்த கூட்டத்தை ஆரம்பத்தில் நாங்கள் அனைவரும் எங்களுடைய இருதயங்களை ஒன்று கூடி தங்கள் முன் வந்து ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் மிக மிக நன்றியவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு ஆசாரியத்துவத்தை கொடுத்ததற்காக, எங்களுக்கு அப்போஸ்தலர்களுடைய எல்லா முக்கிய
may do so by the power of thy spirit.
இதையத்தனையும் நாங்கள் தங்களுடைய பரிசுத்த ஆத்மாவை எங்களுக்கு அருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதையத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம், ஆமென்.
The choir will now sing.
பரலோகத்தின் பிதா என்ற பாடலை பாடற்குழு இப்பொழுது பாடுவார்கள். பாடலை தொடர்ந்து 12 அப்போஸ்தல குழுமத்தின் தலைவர் டயட் கே பேக்கர் உரையாற்றை நாம் கேட்போம். அதன் பின்னர் ஆயத்துவ தலைமையின் ஐயர் ரிச்சர்ட் ஜி எட்ஜ்லி உரையாற்றை நாம் கேட்போம். அவரைத் தொடர்ந்து 76 தலைமையின் மூப்பர் கிளாடியோ ஆர் எம் கோஸ்டா உரையாற்றுவார்.
Hear these, I should have read through. Young men speak of the future.
வாலிபர்கள் வருங்காலத்தை பற்றி பேசுகிறார்கள், ஏனெனில் அவர்களுக்கு கடந்த காலம் இல்லை. வயது முதிர்ந்தவர்கள் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார்கள், ஏனெனில் அவர்களுக்கு வருங்காலம் இல்லை. நான் வயது முதிர்ந்தவன், ஆனால் அரோனிய ஆசீர்வாதத்திற்கு ஆசாரியத்துவத்திற்கு வருங்காலத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் தரித்த இருக்க அரோனிய ஆசீர்வாதம் ஆசாரியத்துவம் ஒரு வானத்து தூதனால் மஸ்தரிக்கப்பட்டது. யோவான் தன்னை அறிவி புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்தானன் என்றழைக்கப்படுகிற அதே யோவான் ஆகிய ஒரு தூதனின் கைகளால் நியமிக்கப்பட்டான் ஆசாரியத்துவம் என்று அழைக்கப்பட்ட உயர் ஆசாரியத்துவத்தின் திறவுகோள்களை தெரிந்து இருந்த பழகம்பெரும் அப்போஸ்தலரான பேதுரு, யாக்கோபு, யோவான் வழிகாட்டிதலின் அவன் செயல்படுவதாக அவன் அறிவித்தான். தூதர்களுக்கு பணிவிடை செய்தலின் இரவு கோள்களை தரித்திருக்க வெளியேறங்கமான நியமங்களை உடன்படிகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஏற்படையதான சுவேஷத்தின் கடிதம் பாவன்களின் மீட்புக்காக மனித உருவதலின் ஞானஸ்தானத்தை நிரூபிக்க குறைந்த அல்லது அரோனிய ஆசாரியத்துவத்தின் வல்லமை அதிக ஆராயிருக்கிறது. சேவை செய்த இளம் ஆண்களை பற்றி வேதங்களில் அநேக குறிப்புகள் இருக்கின்றன. ஏலியின் ஆசாரிய கூட்டத்தில் சாமுவேல் சேவை செய்தான். கோலியாத்தோடு சண்டை போட போது தாவீதுக்கு இளமையாக இருந்தான். ஜோசப் ஸ்மித் முதல் தரிசனத்தை பெற்ற போது அவருக்கு 14 வயதாக இருந்தது. ஆலயத்தில் போதகர்களுக்கு போதித்து கொண்டிருந்த கண்டபோது கிறிஸ்துவுக்கு 12 வயது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை செய்யாதிருக்குப்பானாக என இளம் திருமதிக்கு பவுல் கூறினார். அவருக்குரிய காரியங்களுக்காக தாக் மாணவர்கள் சுவேஷத்தை கற்க ஆர்வம் உடையவர்கள் என இளம் வயதினரை தலைவர் கிளார்க் விவரித்தார். அவர் சொன்னார், நேரடியாகவும் கலப்பமில்லாமலும் அவர்களுக்கு அது வேண்டும். நமது நம்பிக்கைகளை பற்றி அவர்களுக்கு தெரிய வேண்டும். அவைகளை பற்றிய சத்தியங்களை பற்றிய சாட்சிகளை அவர்கள் பெற அவர்கள் விரும்புகிறார்கள். இப்போது அவர்கள் சந்தேகப்படுவதற்கல்ல, ஆனால் சத்தியத்தை பற்றியும் விசாரிப்பவர்களும் நாடுபவர்களாயிருக்கிறார்கள். தலைவர் கிளார்க் தொடர்ந்தார், ஆவியில் அனுபவமுள்ள இந்த இளம் வயதினர் பின்னர் ஏற்றிக்கொண்டு போய் அவர்கள் காதுகளில் நீங்கள் கிசு கிசுக்க வேண்டியதில்லை, முகமுகமாய் நீங்கள் அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசலாம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. ஆசாரியத்துவம் என்பது நீங்கள் பார்க்க முடியாத, கேட்க முடியாத, தொட முடியாத ஒன்று. ஆனால் அது உண்மையாகவும் அதிகாரமாகவும் ஒரு உண்மையான வல்லமையாக இருக்கிறது. எனக்கு 5 வயதாக இருந்தபோது நான் மிக சுகவீனமானேன். சிறிய பட்டணத்து அபருத்துவர் அறிந்திராத ஒரு வியாதியான போலியோ நோய் எனக்கு வந்திருந்தது. நாங்கள் எங்கள் முன் அறையில் ஒரு கறி அடுப்புக்கு பின்னால் முதலாம் உலக போரில் பயன்படுத்திய ஒரு கட்டிலில் நான் அநேக வாரங்கள் படுத்திருந்தேன். ஊன்றுகோளுடனும் கம்பி கட்டப்பட்டவனாகவும் வாழ்நாள் முழுவதும் எனது நண்பன் ஒருவன் நடந்தான். நான் மிக ஆசீர்வாதம் பெற்றவன். நான் பள்ளிக்கூடத்திற்கு போன போது எனது தசைகள் பலவீனமாயிருந்தன நான் கண்டேன். நான் மிகவும் வெட்கப்பட்டேன். இனி ஒருபோதும் நான் விளையாட்டு வீரனாக இருக்க முடியாது என்று நான் அறிவேன். தனது தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு சுகம் கிடைக்க மருத்துவர் ஒருவரிடம் போன ஒரு மனிதனை பற்றி நான் படித்து அது எனக்கு உதவவில்லை. கவனமாக ஆராய்வுக்கு பின் மருத்துவர் அவருக்கு கூறினார், உனக்கு மனப்பான்மை இல்லை, நீ உண்மையிலேயே தாழ்ந்தவன். என்னை ஊக்குவிக்க அது மட்டும் இருந்ததில் வாழ்வில் நான் முன்னேறி சென்றேன். எனது கேந்திர பிதாவின் ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தில் நம்பிக்கையை நான் கண்டேன். கேந்திர பிதாவுக்கு தீர்க்கதரிசியான பார்வையில் இருந்திருக்கிறது என இதற்கு முன் எப்போதுமே சந்திராத கேந்திர பிதா எனக்கு உறுதி அளித்தார். நீங்கள் எப்போதும் உங்கள் உடலில் அக்கறை காட்ட வேண்டும் என நான் அறிந்து கொண்டேன். ஞான வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவை தேயிலை, காபி, மது, புகை இலை அல்லது பழக்கமாகிற அடிமைத்தனமாகிற தீங்கு உண்டாக்குகிற உங்கள் உடலுக்கு தீங்கு விளைக்கிற எதையும் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். கோட்பாடு உடன்படிக்கையில் உள்ள 89வது அதிகாரத்தை படியுங்கள். சொல்லப்பட்டிருக்கிற இவைகளை நினைவு கூற கை கொள்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதலில் நடக்கிற பரிசுத்தவான்கள் நாபிக்கு ஆரோக்கியத்தையும் எலும்புக்கு ஊனையும் பெறுவார் போன்ற பெரிய வாக்கு தத்துவங்களை நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் ஞானத்தையும் அறிவையும் பெரிய பொக்கிஷங்களையும் மறைவான பொக்கிஷங்களையும் அவர்கள் காண்பார்கள். அவர்கள் ஓடுவார்கள் ஆனால் களைப்பட மாட்டார்கள். நடப்பவர்கள் மயங்கி விழ மாட்டார்கள். உங்களை விட மற்றவர்கள் மிக பரிபூர்ணமான சரீரத்தை கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. இப்ப நீங்கள் பார்க்கலாம். உங்களின் உயரத்தை, எடையும், உங்கள் தோற்றத்தை, உங்கள் தோல் நிறத்தை அல்லது இனத்தை பற்றி மோசமாக உணர்கிற வலைக்குள் விழுந்திடாதீர்கள். நீங்கள் தேவனின் ஒரு குமாரன், பரலோக பெற்றோருக்கு தனிப்பட்ட ஒரு ஆவியின் குழந்தையாக அனந்தி ஏதற்கு முந்தி நீங்கள் வாழ்ந்தீர்கள். உங்கள் பிறப்பின் போது பூலோக வாழ்வின் அனுபவத்தை பெற மாமிசம், ரத்தம், எலும்பு கொண்ட ஒரு பூலோக சரீரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். நமது பரலோக பெற்றோர்களிடத்தில் திரும்ப நீங்கள் ஆயத்தப்படுத்த போது நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அனந்தியத்திற்கு முன்பே உங்கள் பாலினம் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் ஆணாய் பிறந்தீர்கள். உங்கள் அண்மையில் உங்களின் ஆண்பாலத்தின் பகுதியை பொக்கிஷப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். எல்லா பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் மரியாதையும் பாதுகாப்பின் எண்ணமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்கள் சரீரத்தை நீங்களே நிந்திக்காதீர்கள். பொருத்தமில்லாத ஒரு வகையில் உங்கள் சரீரத்தை மற்றவர்கள் தொட ஆரம்பிக்காதீர்கள். எந்த பொருத்தமற்ற வகையிலும் யாரையும் சரீரத்தையும் தொடாதீர்கள். ஆபாச படங்கள், போதைப் பொருட்கள், பயங்கர நச்சை தவிர்க்கள். இவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை தொடர நீங்கள் அனுமதித்தால் அவை உங்களை அழித்து விடும். உங்கள் பெற்றோருடன் பேசுங்கள். உங்கள் ஆயரிடம் பேசுங்கள். பச்சை குத்தி உங்கள் சரீரத்தை அழகுபடுத்தாதீர்கள். அது ஆபரணங்களை போட உடலில் குத்தாதீர்கள். உங்கள் பெற்றோரை கவலைப்படுத்த நண்பர்களை சேராதீர்கள். லூசிபரும் அவனது அநேக பிசாசுகளும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். உங்களை அழிக்க அந்த காரியங்களை செய்யவும் சொல்லவும் நினைக்கவும் அவர்கள் உங்களை சோதிப்பார்கள். நீங்கள் பயப்படக்கூடாது. சரீரங்கள் கொண்ட அனந்தம் அனைத்தும் சரீரங்கள் இல்லாதவர்கள் மேல் அதிகாரம் கொண்டிருக்கின்றன என தீர்க்கதரிசி ஜோசப் போதித்தார். பாவங்களின் மீட்பிற்காக முழுக்கு ஞானஸ்தானம் பெற்ற எனக்கு நினைவிருக்கிறது. அது எனக்கு பிடித்திருக்கிறது. எனது பழைய தவறுகள் அனைத்தும் இப்போது கழுவப்பட்ட விட்டன என்றும் எனது வாழ்க்கையில் இனி ஒருபோதும் தவறுகளை செய்யாதிருந்தால் நான் சுத்தமானவன் என்றும் நான் நினைத்து கொண்டேன். இதை செய்ய நான் தீர்மானித்தேன். ஆயினும் இது நடைபெறவில்லை. நான் தவறுகளை செய்ததை கண்டேன். வேண்டுமென்றே அல்ல, ஆனால் நான் செய்தேன். வெகு சீக்கிரமே நான் ஞானஸ்தானம் பெற்று விட்டேன் என ஒரு சமயம் முட்டாள்தனமாக நான் நினைத்தேன். அரோனிய ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிற உங்களால் நிர்வகிக்கப்படுகிற விருந்தின் நியமம் உண்மையில் ஞானஸ்தானத்தின் ஒரு புதுப்பித்தலின் உடன்படிக்கை என்பதையும் நான் அறிந்தேன். பாவநிவத்தின் வல்லமையை பற்றியும் ஆழ்ந்த நேர்மையான மனந்திருப்பதால் எவ்வாறு செயல்படுகிறதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிறிய காரியங்களை அது கழுவிவிடும். கடின உழைப்பால் மோசமான மீறித்தல்களை அது கழுவிவிடும். ஞானஸ்தானத்தின் போது உங்கள் மீது அருளப்பட்ட பரிசுத்த ஆவி எப்போது உங்களோடு இருக்கிறது? உலகத்தின் மீது இரண்டாம் உலக போர் மூண்டபோது அரோனிய ஆசாரியத்துவத்தில் நான் ஒரு ஆசாரியனாக இருந்தேன். போருக்கு நாங்கள் அனுப்பப்பட்ட போது ஒரு மூப்பராக நான் நியமிக்கப்பட்டேன். பிரிட்டன் போரில் அணுகுண்டு வீசும் P-24 விமானத்தில் அந்த நேரத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு மூத்த சகோதரனை ஆன லியோனை பின்பற்ற நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். விமானப்படையில் விமானி பயிற்சிக்கு நான் முன் வந்தேன். ஒரு மதிப்பெண்ணில் பரீட்சையில் நான் தோற்றேன். அதே அநேக இரண்டு மதிப்பெண் கேள்விகள் அதில் இருந்தன. அவைகளில் இரண்டில் பாதி சரியாக இருந்தால் நான் தேர்வு பெறுவேன் என்பது பின்னர் சார்ஜன் நினைவுக்கு வந்தது. பரீட்சையின் பாதியில் அநேக தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு கேள்வி இப்படி இருந்தது: எத்திலீன் கிளைகோல் எதற்கு பயன்படுகிறது? எனது தாக்கப்பனாரின் தொழிற்படையில் நான் வேலை செய்ததாயிருந்ததால் அது வாகனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது எனக்கு தெரியுமா இருந்ததற்கு ஆகவே நான் தேர்ச்சி பெற்றேன். இளம் ஆண்களோ பள்ளிக்கூடத்தை பற்றி நீங்கள் புகார் செய்யக்கூடாது. நடைமுறையில் உள்ள காரியங்களை கற்க நீங்கள் தவறி தொழில்நுட்பங்களில் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள். வீட்டில் சமையல் அறையிலும் தோட்டத்தில் நீங்கள் கற்கும் எல்லாமே நடைமுறையே. அது உங்களுக்கு பயனுள்ளதாயிருக்கும். பள்ளிக்கூடத்தில் நன்றாக படியுங்கள், புகார் செய்யாதீர்கள். தேவனின் மகிமை புத்திசாலத்தனமானது. அல்லது வேறு மாதிரியாக சொன்னால், ஒளியும் சத்தியமாயிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் அறிவின் கொள்கை எதை நாம் பெற்றலாம் உயர்த்தெழுத்தலில் அது நம்மோடு எழும். மேலேயுள்ள காரியங்களை பற்றியும் கீழேயுள்ள காரியங்களை பற்றியும் பூமியில் உள்ள பூமியின் மேலே மற்றும் வானத்தில் உள்ள காரியங்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொருட்களை சரிபார்க்கிறதை பற்றி, வர்ணம் அடிப்பதை பற்றி, தைப்பதை பற்றியும் நடைமுறையில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்வது மிக நல்லது. இறுதியாக எனது சகோதரன் பறந்த அதே வகையான விமானத்தை நான் பறந்தேன். நிச்சயமின்மையில் வாழ்வதல் எது எப்படி முடியும் என்று அல்லது நமது வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டவென அறியாமல் இருப்பது ஒருவேளை போரின் மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். எனது பாக்கெட்டில் வைக்க முடிகிற ஒரு சிறிய இராணுவ வீரனின் மார்மன் புத்தகம் எனக்கு கொடுக்கப்பட்டது. எங்கு போனாலும் அதை நான் எடுத்துக்கொண்டு போய் படிப்பேன். அது ஒரு அங்கமாயிற்று. கேள்விக்குரியாயிருந்த காரியங்கள் எனக்கு நிச்சயமாயிற்று. ஒருமுறை நீங்கள் அதை புரிந்து கொண்டால் சுவேஷத்தின் சத்தியத்தின் நிச்சயங்கள் இந்த கடினமான நேரங்களை கடக்க உங்களுக்கு உதவும். உங்கள் தலைமுறைகள் நிச்சயமின்மையால் நிறைந்திருக்கிறது. வேடிக்கையின் விளையாட்டுகளின் விலை உயர்ந்த பொம்மைகளின் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. வசதியான பொழுதுபோக்குக்கான ஒரு தலைமுறையிலிருந்து வேலையின் பொறுப்பின் ஒரு தலைமுறைக்குள் நாம் மாறுகிறோம். அது எவ்வளவு காலமாயிருக்கும் என்று நமக்கு தெரியாது. உண்மையான வாழ்வின் பொறுப்புகள் இப்போது உங்கள் ஆசாரியத்துவத்தின் பொறுப்புகளின் பகுதியாயின. ஏதோ உங்களுக்கு தேவையாயிருந்த அது கிடைக்காததால் உங்களை அது மன வருத்தப்படுத்ததாது. உங்களுக்கு நல்லதாயிருக்கும். இது உங்களை அதிக முதிர்ச்சியுள்ளவர்களாக்கி உங்களுக்கு ஒழுக்கப்படுத்தும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் என்று, ஒரு சந்தோஷமான குடும்பம் இருக்கும் என்று அது உங்களுக்கு உறுதியளிக்கும். ஆசாரியத்துவத்தில் பொறுப்புடன் இந்த சோதனை வரும். உங்களின் அநேக உணவுகளும் நீங்கள் உடுக்கிற சிலவையும் குடும்பத்தால் உண்டாக்கப்படுவதாக இருக்கும். நாடுகளில் உங்களில் சிலர் வாழலாம். உங்கள் குடும்பத்திற்கு உணவையும் தங்கும் வசதியும் நீங்கள் கொடுப்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கலாம். நமது முதல் பெற்றோர்களான ஆதாமும் ஏவாலும் கொடுக்கப்பட்ட பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற கட்டளையால் அறியப்பட்ட முழு சமுதாயத்தின் மனித வாழ்க்கைக்கு ஆஸ்திவாரமாய் இருப்பது குடும்பம். உங்கள் குடும்பத்தில் ஒரு பொறுப்புள்ள அங்கத்தினராக உங்களுக்குள்ளவைகளையும் உங்கள் உடைகளையும் உங்கள் சொத்துக்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். வீணடிக்காதீர்கள். உலகம் குழப்பத்தில் இருப்பதாக தோன்றலாம். அப்படித்தான் இருக்கிறது. போர்களும் போர்களின் வதந்திகளும் இருப்பதாக தோன்றலாம். வருங்கால உங்களுக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் வைத்திருப்பதாக தோன்றலாம். அநேகமாக அப்படித்தான் இருக்கும். ஆயினும் பயம் விசுவாசத்தின் எதிரி. பயப்படாதீர்கள்.
Fact that one day each of you will take a pure and precious daughter of our Heavenly Father to the temple.
பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்து அவற்றை கை கொள்ளுங்கள். ஒரு நாள் நமது பரலோக பிதாவின் ஒரு தூய்மையான விலை ஏறப்பெற்ற குமாரத்தியை இப்போதைக்கும் நித்திய முழுமைக்கும் முத்திரிக்கப்பட ஆலயத்திற்கு நீங்கள் அழைத்து போவீர்கள். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமேன்.
என் அருமையான ஆசாரிய உத்தவத்தின் சகோதரிகளே, இந்த கடந்த வருடங்களில் அநேக அவசரமான இயற்கையின் ஆபத்துகளை இந்த உலகம் முழுவதும் கண்டிருக்கிறோம். அதில் புயல் காற்றும் பூகமும் சுனாமி வந்து பாதிக்கப்பட்டது. சபை வந்து அநேக முறையில் இந்த காரியங்களிலிருந்து உதவி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் நல்லதை உணர்ந்தார்கள். அநேக நேரத்தில் சிலர் நம்முடைய விசுவாசத்தில் இல்லாமல் மற்ற சபையில் சார்ந்திருந்து அவர்கள் எப்படி நம்ம சபை அவ்வளவு சீக்கிரமாக இந்த உதவியை செய்கிறது என்று கேட்டார்கள். அவர் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? அதற்கு பதிலாக சுலபமாக சொல்லப்பட்டது, நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு சங்கம் இருக்கின்றது, நாங்கள் தயாளம் வல்லவர்களாக இருக்கிறோம். சில நேரத்தில் அது வரும் ஒரு தொலைபேசியின் அழைப்பாக இருக்கிறது. சில நேரத்தில் ஆயிரம் நூறு கணக்கான மக்கள் இந்த உதவி செய்ய நாடுவார்கள். இந்த இரவு நேரத்தில் நான் உங்களிடம் ஒரு முக்கியமாக சவாலை பேச விரும்புகிறேன். அதாவது தொலைபேசியின் அழைப்பு. This challenge is not one of natural causes. இந்த சவால் வந்து இயற்கையென்று கூடியதில்லை. இது உலகம் முழுவதிலும் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது முக்கியமான கொள்கையாக இருக்கிறது நம்முடைய சகோதரின் பாதுகாப்பு. போதகர் ராபர்ட் டி ஹெல்ஸ் கூறினார், இந்த பொருளாதாரம் உலகம் முழுவதையும் பாதிக்கப்பட்டது என்று. நம்முடைய பரலோக பிதாவின் எல்லா குழந்தைகளுக்கும் இது பாதிக்கப்பட்டது. எல்லா பிணைகளிலும் எல்லா தொகுதிகளிலும் வேலை இல்லாமல் திண்டாட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரி உத்தவத்தின் மிக உயர்ந்த தேவனின் தேவத்தன்மையின் இந்த சங்கம் போல் வேறென்றும் எங்கும் இல்லை என்று கூறுகிறேன். பிணையகம் தலைவர்களும் ஐயர்களும் போதகர் குழுவர்களும் நாம் அவர்களை அழைக்கின்றோம். நாங்கள் இந்த தொலைபேசியின் அழைப்பை கேளுங்கள். இப்போதான் அந்த நேரம், நம்முடைய குடும்பத்தை உயர்த்தவும் இந்த கஷ்டமான நிலையிலிருந்து. அநேக உதவி செய்ய காரியங்கள் இருக்கின்றன. இது ஒரு ஸ்லாக்கியமான கடமையாக இருக்கிறது. நம்முடைய குழுவின் அங்கத்தினர்கள் மூலம் அங்கு வேலை வாய்ப்பு இருந்தால், ரிசமை எழுதுவதனாலும் மற்ற அவர்களுக்கு இன்டர்வியூக்கு ஆயத்தப்படுவதிலும் நாம் சகோதரருடைய சித்தம் அவர்களுக்கு உதவி செய்வதை. தலைவர் மான்சன் ஒரு கதையை எட் என்ற ஒருவனுடைய உதாரணத்தை குறித்து கோரம் அங்கத்தினரை சொன்னார். ஒரு தடவை தலைவர் மான்சன் அவரிடம் ஹெட்டிடம் பேசியிருக்கும் போது, ஹெட், நீ சபையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவன் திரும்பி கூறினான், நான் ஒரு முக்கிய அழைப்பில் இருக்கிறேன் என்றான். நான் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு வேலையை உண்டாக்கி தருகிறேன் என்றான். இந்த வருடம் 12 சகோதரர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தந்திருக்கிறேன் என்றான். நான் அதை போல் சந்தோஷம் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் பெற்றதில்லை என்றான். தலைவர் மான்சன் கூறினார். தலைவர் மான்சன் அவனை பாசமாக சின்ன ஹெட் என்று கூறினாள். ஆனால் அவன் உயர்ந்தவனாக நின்றான். ஹெட் அவருடைய சிலருக்கு எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று முடியாமல் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு அதை வெளியே வர உதவியாக இருந்தான். அதே போல் நம்முடைய ஐயர்களும் குழு தலைவர் அங்கத்தினர்களும் இது போல அநேக வேலையில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஃபில் ஆட்டோஸ் ஆஃப் சென்டர்வெல் என்ற யூட்டாவில் ஒரு உதாரணத்தை எப்படி ஆசீர்வித்த குழு உதவி செய்தது என்ற பற்றி நாம் பார்ப்போம். அவர் ஒரு கார் ரிப்பேர் ஷாப்பை வைத்திருந்தார். அங்கு பொருளாதார வீழ்ச்சியை பற்றி ஆகி அதற்கு அவன் அந்த வேலையிலிருந்து எடுக்கப்பட்டான். அது அவனை மிக்க துக்கமாகி தாக்கியது. ஃபில் இந்த வேலையை இழந்ததை பற்றி ஐயர் லியான் ஓல்சனும் போதகர் குழுவினரும் ஜெபத்தோடு அதை அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார்கள். அவன் இருந்தாலும் அவன் வந்து அந்த குழுவின் அங்கத்தனாக இருந்தான். அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது. ஃபில்லுக்கு வேலை செய்ய அவன் சொந்த வியாபாரம் செய்வது சகதி உடையவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு சின்ன இடத்தை கொடுத்து அவனுக்கு கார் ரிப்பேர் செய்வதற்காக மற்றும் அதுக்கு வேண்டிய பொருள்களும் அவனுக்கு தர திட்டம் செய்தார்கள். அவர்களுடைய இதை பற்றி ஃபில்லிடம் கூறினார்கள். அதை கோரமிடம் பகிர்ந்தார்கள். அந்த பொருள்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அந்த இடத்தை சுத்தம் பண்ணி கடைசியில் ஃபில் நல்ல இடத்துக்கு சென்று அவன் ஒரு அவன் சந்தோஷமாக இருந்தான். அதாவது ஆசீர்வித்தவன் குழுவின் உதவியினால் அவனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தியது. அநேக பிணையங்களிலும் தொகுதிகளிலும் வேலை வாய்ப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அயர்களை கூப்பிடுவதற்கு மறக்காது இருங்கள். சபையில் இதுக்காக உங்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டு இருக்கிறது.
டெசரட்
இண்டஸ்ட்ரியிலும் வேலை வாய்ப்புக்கும் கல்விக்கும் உதவி செய்ய வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உடல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சியும் வேலை வாய்ப்பு தர ஸ்லாக்கியம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஐயர்களே, சகோதரிகளும் இந்த ஈடுபாடில் உதவியாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். சில சகோதரிகள் வீட்டை விட்டு வெளியே சென்று வேலை செய்வதற்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒத்தாசை சங்க சகோதரிகளும் அவளுடைய பாசமுள்ள இதயத்தில் குழந்தைகளை பார்ப்பதிலும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம். நான் சில வார்த்தைகளை வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு சில வார்த்தைகளை கூற நினைக்கிறேன். நீங்கள் வேலை தேடுவது கடமையும் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் கர்த்தரிடம் உபவாச ஜெபத்தினால் செல்ல வேண்டும். உங்களுடைய குழு தலைவர்களும் ஐயர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் இந்த காரியத்தில். சில நேரத்தில் ஆசீர்வாத தலைவர்கள் உங்களுடைய தேவையை அறியாதிருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு உங்களுக்கு வேலை என்று கூறுங்கள். ஆசாரியூத்திய சகோதரர்கள் உங்களை உதவி செய்ய வாய்ப்பு தாருங்கள். காப்பாற்றுவர் தலைவர் கார்டன் மிங்கி 12 குழுவின் ஒரு சொன்னார், நான் திருப்தி அடைகிறேன். நம்முடைய சகோதரர்களுக்கு தேவையான அறிவும் பலமும் எல்லாம் குழுவத்தில் இருக்கிறது என்று நான் அது சரியாக அமைத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அக்டோபர் மாதத்தில் அதாவது பொது மாநாட்டு கூட்டம் நடந்திருக்கும் போது தலைவர் எங் அறிந்தார், ரெண்டு கைவண்டிகள் அவர்கள் குளிர்காலம் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு செய்தி வந்தது. அவர் அந்த புல்பிட் மேல் நின்று தேவன் தீர்க்கதரிசியாக கூறினார். அநேக சகோதர சகோதரிகள் அவர் கைவண்டியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நாம் அவர்களிடம் சென்று அவர்களை இங்கே எடுத்து கொண்டு வர வேண்டும். அது என்னுடைய அதாவது பரிசுத்த ஆவியின் நான் கூறுகிறேன், உங்களுடைய விசுவாசம் உங்களை சிலேஸ்டர் ராஜ்யத்துக்கு காப்பாற்றாது. அதாவது நீங்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன், நீங்கள் போய் அவர்களை கூட்டு கொண்டு வாருங்கள். அதற்கு பதிலாக தலைவர் ஹெங் அழைத்து அழைப்புக்காக அநேக வண்டிகளும் மாடுகளும் மாவுகளும் அதற்கு வேண்டிய இதை எடுத்து சென்று போனார்கள். சகோதரர்களே, இது உங்கள் தொலைபேசியின் அழைப்பு. அநேகர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த பொருளாதார விளைச்சலை பாதிக்கப்பட்டவர்களை கூட்டி வர வேண்டும் என ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமில் ஆமேன்.
Elder Anderson, in behalf of the 70s, I'd like to say to you that we love you and we sustain you with our hearts and faith. My dear brethren,
என் அருமை சகோதரர்களே, கர்த்தரின் இராஜகரிக சேனையின் பகுதியாக இருப்பது பரிசுத்தல சலாக்கியம். உலகம் முழுவதும் பல இடங்களில் நீங்கள் கூடியிருப்பதை கற்பனை செய்து கொண்டு உங்கள் முன் நிற்கும் போது தாழ்மை அடைகிறேன். June 29, 2003 நடைபெற்ற உலகறிய ஆசாரத்திய தலைவர் கூட்டத்தில் தலைவர் கார்டன் பிங்க்லி ஆசாரிய தலைவர்களாக நமக்கு 4 பொறுப்புகள் இருக்கின்றன போதித்தார். அவர் சொன்னார், நாம் ஒவ்வொருவரும் 4 வித பொறுப்புகள் பெற்றுள்ளோம். இரண்டாவது, நமது முதலாளிக்கு ஒரு பொறுப்புண்டு. மூன்றாவது, கர்த்தரின் பணிப்புக்கு நமக்கு ஒரு பொறுப்புண்டு. நான்காவது, நமக்கே நம்மிடம் ஒரு பொறுப்புண்டு. பொறுப்புடைய இந்த 4 கூறுகளுக்கும் மிக உண்மையானது. தலைவர் இங்கிலீஷ் சொன்னார், நீங்கள் உங்கள் குடும்பங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது என்பது முக்கியமாகுது. உங்களுடைய எதுவும் மிக விலையேற்ற பெற்றதல்ல. தகப்பனாக அன்றாட குடும்ப ஜெபம், தேவங்கள் வாசிப்பது, மற்ற குடும்ப இல்ல மாலையில் நமது குடும்பங்களை வழி நடத்துவது நமது பொறுப்பாகும். நமது குடும்பங்களில் ஆவிக்குரிய தேவைகளை கட்டவும் பலப்படுத்தவும் முக்கியத்துவம் கொடுத்து இச்சந்தர்ப்பங்களை பாதுகாக்க வேண்டும். தலைவர் இங்கிலீஷ் சொன்னார், எதுவும் தலையிட அனுமதிக்காதீர், அதை பரிசுத்தனமாக
கருத்துங்கள்.
close call.
அடிக்கடி திங்கட்கிழமை மாலையில் நீங்கள் திட்டமிடுகிறீர்கள். விளையாட்டு பயிற்சிகள், தேன் திசை மற்றும் பிற நிகழ்ச்சி போன்றவை. நாம் குடும்ப இல்லமாலை நடத்துமாறு பிற பிறப்புகள் இல்லாமல் திங்கட்கிழமை இரவுகளை வேறு வேலையின்றி வைத்திருக்க வேண்டும். நமது குடும்பங்களுக்கு பிற எத நிகழ்ச்சியும் மிக முக்கியமானதல்ல.
The schools schedule events on Monday evenings. Activities like sports, rehearsals or practices, choirs and other events. We need to keep Monday nights free.
குடும்ப இல்லமாலின் போதும் பிற குடும்ப நேரங்களிலும் நாம் குழந்தைகளின் கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற ஆயத்தப்படுத்த வேண்டும். பன்னிரு அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் ரசல் எம் நெல்சன் சொன்னார், குடும்ப ஜெபம், வேத படிப்பு மற்றும் குடும்ப இல்ல மாலை நடத்துவதை உறுதி செய்வது நமக்கு பொறுப்பாகும். இரட்சிப்புக்கு மற்றும் மேன்மை எடுதலின் நியமங்களை நமது பிள்ளைகளை பெற ஆயத்தம் செய்வது நமக்கு பொறுப்பாகும்.
Is the responsibility to prepare our children to receive the ordinances of salvation.
நம்மையும் ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினரையும் பலப்படுத்துகிற மிக விசேஷித்த நேர குடும்ப இல்ல மாலை ஆகும். குடும்ப இல்ல மாலைக்காக பொறுப்புகளுக்கு கொடுப்ப குடும்பத்தை உட்கப்படுத்துவது மிக முக்கியமாகும். கடந்த ஞாயிறு அவன் அல்லது அவள் கற்று ஆரம்ப வகுப்பு பாடத்தை ஒரு குழந்தை பகிர்ந்து கொள்ளலாம். குடும்ப இல்ல மாலை என் சொந்த குடும்பத்தின் விசுவாசத்தையும் சாட்சியையும் பலப்படுத்தியது. அன்றாட வேத படிப்பு மற்றொரு முக்கிய குடும்ப நிகழ்ச்சிக்கு ஆகும். என் மகன் 7 வயதாக இருந்ததை நினைவு கூறுகிறேன். நீ எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லாத போது ஒரு புயலின் போதி ஒரு இரவு குளித்துக் கொண்டிருந்தான். என் மனைவி அவனை அலைந்து சீக்கிரம் குளிக்க சொல்லிவிட்டு ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு குடும்ப ஜபத்துக்காக மெதுவாக படிக்கட்டில் இறங்கி வந்தாள். மெழுகுவர்த்தியை கீழே போடாத விடாதபடி கவனமாக இருக்கும்படி எச்சரித்தாள். ஏனெனில் ஒரு நெருப்பை வைத்து வீடு எரிக்கலாம். பல நிமிடங்களுக்கு பின்பு ஒரு கையில் மெழுகுவர்த்தியை மறு கையில் வேதங்களுக்கு வைத்துக் கொண்டு படிக்கட்டில் கஷ்டப்பட்டு ஓய்ந்து கொண்டிருந்தான். அவன் ஏன் வேதங்களை கொண்டு வருகிறான் என அவனது தாய் கேட்டாள். அவளுக்கு அவனது பதில், அம்மா, வீடு எரிந்துவிட்டால் நான் என் வேதங்களை காப்பாற்ற வேண்டும். வேதங்களை நேசிக்க அவனுக்கு உதவிய எங்கள் முயற்சிகள் அவனது இருதயத்தில் என்றென்றிருக்கும் வேண்டூன்றி விட்டது என அறிந்தோம். நமது முதலாளிக்கு நமது பொறுப்பு பற்றி தலைவர் இங்கிலி சொன்னார், உங்களுக்கு ஒரு பொறுப்பு உள்ளது, உங்கள் முதலாளியுடன் நேர்மையாக கடந்து கொள்ளுங்கள். அவரது நேரத்தில் சபை வேலை செய்யாதீர்கள். நமது வேலை நமது குடும்பங்களை ஆதரிக்கவும் சபையில் நல்ல ஊழியர்களுக்காக இருக்கவும் அனுமதிக்கிறது என நமக்கு அவர் நினைவூட்டினார்.
He also reminded us that our employment enables us.
ஆசாரித்துவம் தரித்தவர்களுக்கு அநேக பொறுப்புகளும் பணிகளும் உண்டு. ஜனங்களையும் சந்திக்கவும் போட்டி காணவும் கற்பிக்கவும் சேவை செய்யவும் நமக்கு சந்தர்ப்பங்கள் உள்ளன. சபை அங்கத்தினர்களுக்கு அறிவுறுத்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தையும் சாட்சியையும் பலப்படுத்த உதவும் நமது பரிசுத்த பொறுப்பாகும். நாம் வீட்டு போதகர்களாக ஊழியம் செய்யும் குடும்பங்கள் கவனிக்கவும் தங்களின் பேணிக்கொள்ளவும் தங்கள் குடும்பங்களின் கர்த்தரின் வழியில் ஏழைகளின் தேவையில் இருப்போரையும் பேண கற்பித்தற்கும் நமக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு கண்ணியமான முழுநேர ஊழியம் செய்யவும் ஆலயத்தில் திருமணம் செய்யவும் ஆயத்தப்பட்ட இளைஞர்களுக்கு ஆர்வமூட்டும் பொறுப்புக்கும் ஆசாரிய தலைவர்களுக்கு
உண்டு. And to be married in the temple.
தலைவர் இஸ்ரா டப் பென்சன் போதித்தார், ஒழுங்கைக்கப்பட்ட வீட்டு போதகத்தின் மூலம் முழு அங்கத்தினர்களையும் அவர்களது குடும்பங்களுக்கும் ஆசாரியத்துவ திருத்தப்பவர்களுக்கு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பொறுப்பேற்றுள்ள ஒவ்வொரு சபை அங்கத்தினரையும் பற்றி நாம் அக்கறை கொள்ள வேண்டும். வீட்டு போதகம் நமது மிகப்பெரிய பொறுப்புகளில் ஒன்றாகும். அவர்களது வீடுகளில் சிறந்த பெற்றோராகவும் தலைவர்களாகவும் ஆக நமது பிள்ளைகளுக்கு தகுதி வாய்ந்த உதாரணத்தை ஏற்படுத்தவும் நமக்கு பரிசுத்த பொறுப்பு உண்டு. பன்னிரு அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் எம் ரசல் டி பேலட் மேற்கொள்ளப்படி எல்லா ஆசாரித்து தலைவர்களுக்கும் சிறப்பாக தவப்பங்களாகிய நீங்களும் உங்கள் மகன்களையும் ஆயத்துப்படுத்த வேண்டும் என கேட்கிறோம். கர்த்தரின் ஊழியக்காரர்கள் போல தோன்றவும் செயல்படவும் ஆவிக்குரிய விதமாயும் உலக பிரகாரமாயும் அவர்களை ஆயப்படுத்துங்கள். நாம் ஆசாரித்துவம் பெறும் போது பிறருக்கு உதவ நாம் நித்திய உடன்படிக்கைகளை செய்கிறோம். ஆசாரித்துவம் தரித்தவர்களுக்கு பிறவின் வாழ்வில் வல்லமை மிக்க செல்வாக்க இருக்க வேண்டும். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நமக்கு நினைவூட்டினார், தேவ ஆசாரித்துவம் தரித்தவர்களாக இருக்க நாம் எவ்வளவு அதிர்ஷ்டமானவர்கள் மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தலைமைக்காக ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள். வருகிற தலைமை முறைகளில் உணரப்பட்டவோ கூடிய நல்லதோ கெட்டதோ செல்வாக்கி தனி நபர்களின் வாழ்வில் நீங்கள் செல்வாக்கு எடுத்துப்படுகிறீர்கள். நமது உதாரணம் எப்போதும் சத்தமாக பேசும். ஒரு சபை அங்கத்தினராக ஒரு பல வருடங்களாக பல தலைவர்கள் மற்றும் சபையோரின் உதாரணங்களால் நாம் செல்வாக்கடைந்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்திற்கும் முழு தொகுதிக்கும் மாபெரும் உதாரணமாக உள்ள ஒரு அற்புதமான தம்பதியரை நான் நினைவு கொள்கிறேன். அவர்கள் 1894 ஞானஸ்நானம் பெற்றனர். நான் அவர்களது ஆயர். செல்சோவம் ஆயரினும் கூடமிலிருந்து வெகு தூரத்தில் வசித்தனர். சபைக்கு அவர்கள் ஒரு வழியில் 40 நிமிடம் நடந்தனர். அவர்கள் ஒருபோதும் ஒரு கூட்டத்திற்கு தவறியதில்லை. அவர்கள் எப்போதும் தங்கள் முகங்களில் பெரும் புன்னகையுடன் வந்தனர். செல்சோவம் மற்றும் ஆயரும் மார்க்கூஸ் என்ற மனிதனாலும் உடலிலும் ஊனமற்ற மகன் உண்டு. 1990 செல்சோம அவரது கீழ்ப்பகுதி சரீரத்தை முடக்கிய முளை இரத்தத்தில் கசிவினால் பாதிக்கப்பட்டார். செல்சோ தன் குடும்பத்துடன் விசுவாசத்துடன் தொடர்ந்து வந்தார். தசம பாகம் செலுத்துவதில் அவர்கள் மிகவும் விசுவாசமாக இருந்தனர். தாராளமாக உபவாச காணிக்கைகள் அளித்தனர். எங்கள் மகன் மரோனி அவர்களது ஆயர் அவன் என்னிடம் செல்சோவும் ஐரினும் இன்னும் விசுவாசமாக இருக்கிறார்கள் என்றான். தங்கள் தொகுதி அழைப்புகளில் சேவை செய்வது மட்டுமின்றி சன்பாலோ பிரேசில் ஆலயத்தில் அவர்கள் நியம ஊழியக்காரர்களாக பணியாற்றுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு கிழமை வெள்ளிக்கிழமையும் அதிகாலையிலிருந்து இரவு வரை பணியாற்றுகின்றனர். தலைவர் மான்சன் ஆலோசனை அளித்தார், ஆசாரியத்துவம் தரித்தவர்கள் அளிக்கும் அதிகமான சேவை அமைதியாக அற்பப்பட்டமின்றி செய்யப்படுகிறது. உயர்த்தி மனித குணங்களை மாற்றி வெளியேற்ற பெற்று ஆத்மாக்களை இறைச்சிக்கும் செல்சோ மற்றும் ஐரினால் கொடுக்கப்படும் அமைதியான சேவை இந்த இதை போன்றதே. நமது குடும்பங்கள், நமது வேலை, நமது சபை அழைப்புகளின் தேவைகளை சந்திக்க நாம் நேரம் மற்றும் ஆதாரங்களை ஞானமாக நினைக்கும் போது ஆவிக்குரிய விதமாக வாழ வேண்டும் என நினைவு கூறுவது முக்கியமாகும். நாம் அனைவரும் உதவியாளர்கள் உண்டு என்பதை நினைவு கொள்வது முக்கியமாகும். நமது தீர்க்கதரிசிகள், ஞான திருஷ்டிக்காரர்கள் மற்றும் வெளிப்படுத்துபவர்கள் சொல்லும் ஆலோசனை நாம் பெறக்கூடிய மிகவும் விலையேறப்பெற்ற உதவியாகும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதும் உங்களுக்கு ஆத்மாக்களுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாகவும் என் சுமை இலகவாகவும் இருக்கிறது என்றார். நமது குடும்பங்களிலும் நமது தொழில்களும் நம் சபையிலும் பெற்றுள்ள ஒவ்வொரு பொறுப்பிலும் வெற்றி பெற நமக்கு தேவைப்படுகிற சரியான பங்கை அவர் நமக்கு வெளுத்துப்படுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
நன்றி சகோதரர்களே. மலை உச்சின் மேல் என்ற பாடலை பாடல் குழுவும் சபையாரும் இப்பொழுது பாடுவார்கள். பின்னர் பிரதான தலைமையின் இரண்டாவது ஆலோசகர் தலைவர் டைட்டர் எ ஃபுட்ராப் நமக்கு உரையாற்றுவார். அவரைத் தொடர்ந்து பிரதான தலைமையின் முதல் ஆலோசகர் தலைவர் ஹென்றி பி ஐரிங் உரையாற்றுவார்.
My dear brethren,
நான் கொடுக்க வேண்டிய செய்தியை சில மாதங்களாகவே நான் அறிந்திருந்தேன். எந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும் இதே சிந்து சித்தரிக்கும் ஒரு கதையை நான் தேடினேன். விவசாயத்தை பற்றி ஒரு கதையை நான் தேடினேன். பிராணிகளை பற்றி ஒரு கதையை நான் தேடினேன். மூப்பர் ஸ்காட்டை அறிவிக்க அணு இயலை பற்றி ஒரு கதையை நான் தேடினேன். தலைவர் மான்சன் அறிவிக்க புறா வளர்ப்பதை பற்றி ஒரு கதையை நான் தேடினேன். கடைசியில் ஒரு குறிப்பிட்ட கதை மீண்டும் மீண்டும் என் மனதிற்குள் வந்தது. அநேக ஆண்டுகளாக என் மனதில் பதிந்திருந்திருக்கிற ஒரு கதை அது. அது விவசாயம், பிராணிகள், அணு இயல் அல்லது புறாக்களை பற்றியதல்ல. அது நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் பறப்பதை பற்றி. அதை நான் ஒளி பல்பின் கதை என அழைப்பேன். ஒளி பல்பின் கதை அல்லது மிக முக்கியமானதை மறத்தல். 36 ஆண்டுகளுக்கு முன் டிசம்பர் மாத ஒரு இருளில் லாக்ஹீட் 1111 என்ற ஜம்போ விமானம் புளோரிடா எவர்கிளேட்ஸ் விமானத்து விபத்துக்குள்ளாகி 100 பேர் உயிரிழந்தனர். ஐக்கிய நாடுகளின் வரலாற்றின் பயங்கர விபத்துகளில் இது இந்த விபத்து ஒன்றாகும். விமானத்துக்கு எல்லா முக்கியமான பாகங்களும் இயந்திரங்களும் சரியாக செயல்பட்டிருந்தது. இந்த விபத்தை பற்றி ஒரு வியப்பான காரியம். ஆயினும் அதன் இறுதியான அணுகு முறையில் விமானத்தின் முன்கருவி சரியாக முன் வந்திருக்கிறதா என்பதை குறிக்கும் அந்த விளக்கான ஒரு பச்சை விளக்கு எரியாதிருந்ததை விமான ஊழியர் கவனித்தார். தரையிறங்க காத்திருக்கும் போது விமானத்தை விமானம் ஓட்டுநர் வட்டமிட வைத்துவிட்டு அந்த பிரச்சனையை ஆராய்வதில் தங்கள் கவனத்தை செலுத்தினர். தங்கள் ஆராய்ச்சியில் அவர்கள் கவனம் முழுவதும் இருந்ததில் கீழே இருளில் விமானம் கொஞ்சம் கொஞ்சமாக தரையிறங்கி கொண்டிருந்ததை அவர்கள் கவனிக்க தவறினார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கின்றதென யாரோ ஒருவர் கவனித்திருப்பதற்கு முன் அந்த விபத்தை தவிர்ப்பது தாமதமாகிவிட்டது. விபத்திற்கு பின் ஆராய்ச்சியாளர்கள் காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தார்கள். தரையிறங்கும் கருவி சரியாக செயல்படப்பட்டிருந்த விமானத்தின் இயந்திரங்கள் சரியாகவே இருந்தன. ஒன்றை தவிர எல்லாமே சரியாகவே செயல்பட்ட இருந்தன. ஒரு எரியாதிருந்த பல்பு 20 சென்ட்களே விலை மதிப்புள்ள அந்த சிறிய பல்பு இறுதியாக 100 மக்கள் மறிந்து போவதற்கு காரணமாக தொடர்பான சம்பவங்களுக்கு நடத்தியது. சரியாக எரியாத அந்த பல்பு விபத்துக்கு காரணமில்லை. அந்த நேரத்தில் மிக முக்கியமானதை மறந்து பெரிய காரியமாக தோன்றிய ஒன்றில் விமான ஊழியர் கவனம் செலுத்தியதால் அது நடந்தது. மிக முக்கியமான காரியங்களுக்கு அதிக கவனம் செலுத்துங்கள். முக்கியமற்ற காரியங்களில் கவனத்தை செலுத்தி மிக முக்கியமான காரியங்களை உதாசீனப்படுத்தும் போக்கு விமானிகளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே இருக்கிறது. நாம் எல்லோருமே ஆபாயத்தில் இருக்கிறோம். தனது தொலைபேசியின் வழியே செய்தி உரைகளை அனுப்புவதில் கவனம் செலுத்துகிற வாகன ஓட்டுநரை விட சாலையில் கவனம் வைத்திருக்கிற ஒரு வாகன ஓட்டுநர் தனது இடத்தை விபத்தில்லாமல் வந்தடைய அதிக வாய்ப்பு இருக்கிறது. எது முக்கியம் என நமக்கு தெரியும். கிறிஸ்துவின் ஒளி இதை எல்லோருக்கும் பொதிந்திருக்கிறது. இன்று எனது பேச்சை கொடுக்கிற ஆசாரியத்துவத்தை தரித்திருக்கிற யாரையும் இந்த பொருளில் ஒரு உரையை தயாரிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டால் ஒரு நேர்த்தியான பணியை செய்பவர்கள் என நான் கற்பனை செய்கிறேன். நமது செயல்களை நமது மனசாட்சியுடன் சமநிலையில் வைத்திருக்க தவறுவது நமது பலவீனம். ஒரு கணம் நிறுத்தி உங்களுக்கு எது முக்கியம் என்பதை பற்றி சிந்தியுங்கள். மிக முக்கியமான காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களா? எவ்வாறு உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு ஒரு தடயத்தை கொடுக்கும். முடிக்க வேண்டிய காரியங்கள் நெருங்கும் போது எதை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள்? சொற்ப நேரமே இருக்கிற கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் முக்கியமாக இருக்கிற காரியங்களிலே அல்லது மிக முக்கியமான காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களா? எண்ணங்களை நீங்கள் மனதில் வைத்திருப்பீர்களா? கணவன், தகப்பன், மகன் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஆசாரியத்துவத்தை தரித்திருப்பவர் போன்றவர்களின் வகையிலிருந்து நீங்கள் இருக்க என்ன சாக்கு போக்குகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கடமைகளிலிருந்து திசை திருப்புகிற அல்லது உங்கள் அழைப்புகளை நிறைவேற்றுவதிலிருந்து தடை செய்கிற காரியங்கள் எவை? நம்மை திசை திருப்புகிற காரியங்கள் சில சமயங்களில் அவைகளாக மோசமாயிருப்பதில்லை. சில வேளையில் நம்மை அது சந்தோஷமாக கூட உணர வைக்கும். ஆனால் நல்ல காரியங்களில் கூடுதலாக ஈடுபட செய்வதையும் சாத்தியமாக்கும். தனது சொந்த பிள்ளைகளை அல்லது பேரப்பிள்ளைகளை உதாசீனப்படுத்தி அல்லது தவிர்த்து தனது முன்னோர்களின் வரலாற்றுக்காக மணிக்கணக்கில் நேரத்தை செலவு செய்யும் ஒரு தகப்பனின் அல்லது தாத்தாவின் ஒரு எளிய உதாரணம் பார்க்கப்படலாம். நிலத்திலிருந்து களைகளை ஒரு தோட்டக்காரன் நாள் முழுவதும் பிடுங்கி தனது ஆத்மாவை நெருக்கிறதாக பயமுறுத்துகிற ஆவியின் களைகளை உதாசீனப்படுத்தும் ஒரு தோட்டக்காரன் மற்றொரு உதாரணமாகும். அதை மிக பெரியவைகளாக நாம் எடுத்து நமது நேரத்தையும் கவனத்தையும் அது கட்டுப்படுத்தும் அனுமதிப்பதால் மிக முக்கியமாக இருக்கிற காரியங்களில் நமது கவனத்தை வைத்தால் அநேகமாக சபையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு திசை திருப்புவதாக மாறலாம். வாழ்க்கையில் நமக்கு சமநிலை வேண்டும். நமது பரலோக பிதாவையும் அவரது பிள்ளைகளையும் நாம் உண்மையாக நேசிக்கும் போது அந்த அன்பை நமது செயல்கள் மூலம் நாம் செய்து காட்டுகிறோம். ஒருவருக்கொருவர் நாம் மன்னித்து நன்மையை செய்ய நாடுவோம். ஏனெனில் நாம் இனிப்பாவதற்கு உரியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான். பழங்காலத்தின் நெப்பியர்களைப் போல ஒற்றுமையில் வாழ நாடுவோம். சச்சரவுகளை ஒதுக்கி வைப்போம். ஏனெனில் தேவனின் அன்பு நமது இருதயங்களில் வாழ்கிறது. தேவனின் ஆசாரியத்துவத்தின் திறவுகோள்கள் மீண்டும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரிய உதயத்தின் நாளாக தேவகுமாரன் ஆரவரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தியத்தோடு தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வந்து தனது 1000 வருஷ ஆளுகையை ஆரம்பிக்கிற நாள்களுக்காக நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது உலகத்தையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நமது பரலோக ராஜாவின் பிரதிநிதியாக செயல்பட அரிசுத்த ஆசாரியத்துவத்துடன் பொறுப்பு வல்லமை உரிமையின் பொறுப்புடன் நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நமது பரிசுத்த கடமையிலிருந்து திசை திரும்ப நம்மையோ நாம் அனுமதிக்க முடியாது. மிக முக்கியமான காரியங்களிலிருந்து நமது கவனத்தை நாம் இழக்க முடியாது. நிகமையா ஒரு முக்கிய பீணையில் கவனமாக இருப்பதற்கும் ஒப்பு கொடுத்தலாக இருப்பதற்கும் பழைய ஏற்பாட்டின் நிகமாகிய ஒரு மிக பெரிய எடுத்துக்காட்டு. நாடு கடந்து பட்டு பாபிலோனில் வாழ்ந்து வந்த இஸ்ரேலோனா நெகமியா ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரனாயிருந்தான். ஏன் அவன் மிக துக்கமாக இருக்கிறான் என ஒரு நாள் நெகமியா ராஜா கேட்டார். என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தாலமாகிய நகரம் பாழானதும் என அதின் வாசல்கள் கீனையால் சுட்டெரிக்கப்பட்டுதமாய் கிடக்கும் போது நான் துக்கமோடுதான் இருந்திருக்க முடியும். ராஜா இதை கேட்டபோது அவனது இருதயம் மிருதுவாகி எருசலம் திரும்பி பட்டணத்தை திரும்ப கட்ட அவன் நெகமையாவுக்கு அதிகாரம் அளித்தான். பயமடையாத நிகமையா அவனை திசை திருப்பதற்கான எதிர்ப்பை அனுமதிக்கவில்லை. பதிலாக தன்னிடம் இருந்தவைகளையும் ஆட்களையும் ஒன்று கூட்டி ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தால் பட்டணத்தை திரும்ப கட்ட ஆரம்பித்தான். பட்டணத்தின் சுவர்கள் எழும்ப ஆரம்பித்த போது அதிக எதிர்ப்பு கிளம்பியது. நெகமையாவின் எதிரிகள் பயமூர்த்தி களமூட்டி கேலி செய்தார்கள். அவர்களின் பயமுறுத்தல்கள் உண்மையாயிருந்தது. அவர்கள் மிகவும் தொந்தரவு செய்ததில் அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்து பார்த்தார்கள் என நிகமையா ஒப்புக்கொண்டான். அபாயத்திற்கு எப்போதுமே இருந்த கை பற்றும் பயமுறுத்தலுக்கும் அப்பால் வேலை தொடர்ந்தது. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தையும் தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தால் அது ஒரு பதட்டமான நேரமாயிருந்தது. பட்டணத்தின் பாதுகாப்பான இடத்திற்கு போகுமாறு தங்கள் பிரச்சனையை தீர்க்கும்படியாக தங்களை கண்டு பேசவும் அவர்கள் அவனை 4 முறை பயப்புறுத்தினார்கள். ஆனால் அவனை துன்புறுத்தும் போது அவர்கள் என்ன என்பது நிகமையாவிற்கு தெரியும். அவனை அவர்கள் வேண்டிக் கொண்டே ஒவ்வொரு முறையும் நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது என்ற ஒரே பதிலை சொன்னான். என்ன ஒரு வியப்புடன் பதில், வியப்பான பதில். அந்த தெளிவான மாறாத பதிலுடன் அந்த மகத்தான தீர்மானத்துடனும் ஒரு ஆச்சரியப்பட்டதக்க 52 நாட்களாக அவர் திரும்ப கட்டு வரை எருசலேமில் சுவர்கள் எழும்பின. என்ன செய்ய வேண்டும் என கர்த்தர் விரும்பியதை செய்வதை தடுக்க திசை திருப்புதல்களை நிகமையா அனுமதிக்க மறுத்தான். நாங்கள் வரக்கூடாது, இதே மாதிரியான உள்ளத்தையும் மனதையும் கொண்ட இன்றைய அநேக விசுவாசமிக்க ஆசாரியத்துவத்தை தரித்திருப்பவர்களால் நான் ஊக்குவிக்கப்பட்டு உணர்ந்துபடுகிறேன். நிகமையாவை போல நீங்கள் கர்த்தரை நேசித்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். இருந்தும் எல்லோரும் நிகமையாவை போலல்ல முன்னேற்றத்திற்கு சாத்தியமாயிருக்கிறது. நிகமையாவின் ஜனங்களைப் போல நாம் அனைவரும் வேலை செய்ய மனதிருந்தால் எதை நாம் சாதிப்போம் என ஆசாரியத்துவத்தின் எனது அன்பு சகோதரரே, நான் வியப்படைகிறேன். உண்மையாக ஆசாரியத்துவத்தை தரித்திருவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக மாற நம்மையும் இருதயத்தையும் ஆத்மாக்களையும் ஒப்பு கொடுத்தால் எதை சாதிக்கவும் முடியும். நமது தனிப்பட்ட வாழ்விலும் நமது தொழில் துறையிலும் நமது குடும்பத்திலும் நமது தொகுதிகளிலும் என்ன சாதிக்க முடியும் என ஒரு கன நேரம் சிந்தியுங்கள். பூமி முழுவதிலும் தேவனின் ராஜ்யம் முன்னேறி இருக்கும் என்று நினைத்து பார்கள். தேவனின் ஆசாரியத்துவத்தை தரித்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனது அறையை கட்டி கொண்டு நின்று அவனது உண்மையான திறமையை பூர்த்தி செய்து அவனது ஆத்மாவின் ஆழத்தில் மனமாறி ஒரு உண்மையுள்ள விசுவாசமிக்க மனிதனாக இருந்து தேவனின் ராஜ்யத்தை கட்ட ஒப்புக்கொண்டால் எவ்வாறு இந்த உலகம் நல்லதாக மாறியிருக்கும் என கற்பனை செய்யுங்கள். திசை திருப்பப்படவும் ஒரு எரியாத பல்பில் கவனம் செலுத்துவவும் அல்லது அன்பில்லாத மக்களிடத்தில் வெறுப்பாக நடந்து கொள்வதும் எளிதானது. ஆனால் கவனத்தை இழக்க அல்லது நமது தரங்களை தாழ்த்த வரும் ஒவ்வொரு சோதனைக்கும் பதிலாக நாம் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என நான் வரக்கூடாது என்று பதில் அளித்தால் தனிப்பட்டவர்களாக ஆசாரியத்துவத்தின் ஒரு பிரிவாக நமக்கிருக்கும் வல்லமையை பற்றி சிந்தித்து பாருங்கள். பெரிய சவால்களும் பெரிய வாய்ப்புகளும் இருக்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஆசாரியத்துவத்தின் வாக்கையும் உடன்படிக்கையையும் நிறைவேற்றிக்கிற உண்மையுள்ள சகோதரர்களை நிகமையாவை போன்றவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனின் ராஜ்யத்தை கட்டும் வேளையில் கருத்து ஆயிருங்கள். சோதனையும் வேதனையும் எதிர்கொள்ளும் போது நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், நான் வரக்கூடாது என அவர்கள் பதிலளிக்கிறார்கள். கேலியையும் வசைகளையும் எதிர்கொள்ளும் போது நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், நான் வரக்கூடாது என அவர்கள் அறிவிக்கிறார்கள். தங்களின் நித்திய தகுதிகள் முக்கிய மற்ற காரியங்களை தங்களை தடுக்க அனுமதிக்க மறுக்கிறவர்களை நமது பரலோக பிதா தேடுகிறார். வசதியான கவர்ச்சிக்கு தங்களை அனுமதிக்காத அல்லது அவர்களுக்கு அவர் கொடுத்த வேலையிலிருந்து திசை திருப்ப எதிரியின் வலைகளில் விழ அனுமதிக்காதவர்களை அவர் தேடுகிறார். நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், நான் வரக்கூடாது என பொறுப்புடன் சொல்லுகிறவர்களாக தங்கள் வார்த்தைகள் அவர்களின் செயல்களை உறுதி செய்துகிறவர்களை அவர் தேடுகிறார். தேவன் ஜீவிக்கிறார் என்றும் நம் ஒவ்வொருவரின் மீதும் அவர் அக்கறையுள்ளவர்களாயிருக்கிறார் என்றும் நான் சாட்சி அளிக்கிறேன். இந்த பிற்காலங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை அவரிடமிருப்பதால் எழுந்து நின்று கௌரவமாக ஆசாரியத்துவத்தை தரித்திருப்பவர்களை அவர் தனது கரங்களை நீட்டி ஆதரிப்பார். இந்த சுவேஷம் மனிதனிடமிருந்து வருவதல்ல. பழைய வேதங்களின் அர்த்தத்தை போல சபையின் கோட்பாடுகள் யாரோ ஒருவரின் கற்பனை அல்ல. இது தேவனாலேயே வெளிப்படுத்தப்பட்டது. அவர் கண்டதாக, அவர் சொன்னதாக, ஜோசப் ஸ்மித் பார்த்ததை நான் சாட்சி அளிக்கிறேன். அவர் உண்மையிலேயே பரலோகத்திற்குள் பார்த்து தேவனோடும் தூதர்களோடும் உரையாடினார். உலக தோற்றம் முதல் இருந்து பிதாவின் மகத்தான வேலையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட, தங்கள் கடமையிலிருந்து திசை திருப்ப மறுத்த அநேக மிக பெரிய உத்தமமான ஆத்மாக்களோடு அவர் நேரடியாக பேசினார். ஆவியிலும் சக்தியிலும் அவரை நாடுகிறவர்களோடு பரலோக பிதா பேசுகிறார். நான் சாட்சி அளிக்கிறேன். நமது நாட்களில் தாமஸ் எஸ் மான்சன் கடவுளோடு பேசுகிறார் என்று சாட்சி அளிக்கிறேன். பரிசுத்த ஆசாரியத்துவத்தை தகுதியுள்ளவர்களாக நாம் செயல்படுத்தும் போது நமது நீதியான முயற்சிகளை தேவன் அங்கீகரிப்பார் என நான் சாட்சி அளிக்கிறேன். எனது அருமை சகோதரரே, நிகமையாவை போல செய்வதற்கு நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது. நாம் தற்காலத்தில் நின்று கொண்டு வருங்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நமது முன்னேற்றங்களை கீழே இழுக்கவும் தடங்கள் ஏற்படுத்தவும் முக்கியமற்ற காரியங்களின் திசை திருப்புதல்களை அனுமதிப்போமா என நாம் தீர்மானிக்க வேண்டும். சோதனைகளுக்கு மேலாக நான் ஒருபோதும் நமது தரங்களை தாழ்த்த மாட்டோம். திசை திருப்புதல்களில் இருந்தாலும் மிக முக்கியமான காரியங்களில் கவனத்தை இழுக்க மாட்டோம் என்று நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில்
I am grateful for the honor.
தேவனின் ஆசாரியத்துவத்துடன் பேசுவதன் கௌரவத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். இன்றைய எனது நோக்கமானது உங்கள் ஆசாரியத்துவத்து ஊழியத்தில் தைரியமாகவும் வீரமாகவும் இருக்க உங்களுக்கு உதவுவதே ஆகும். உங்களுக்கு வீரமும் தைரியமும் தேவை. ஏனெனில் இக்கடைசி ஊழிய காலத்தில் கர்த்தரின் சேனையில் சேர்க்கப்பட்டுள்ளீர்கள். இது சமாதானத்தின் நேரம் அல்ல. முந்தைய ஜீவியத்தில் நமது பரலோக பிதாவின் திட்டத்திற்கு எதிரான ஒரு சேனை சாத்தான் அமைத்திலிருந்து இதில் இருக்கிறது. நாம் சண்டையின் விவரங்களை அறியவில்லை, ஆனால் ஒரு விலையை நாம் அறிவோம். சாத்தானும் அவனை பின்பற்றுவோரும் பூமியில் தள்ளப்பட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்தே பிரச்சினை தொடர்ந்துகிறது. அது அதிகரிப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த யுத்தம் மிகவும் கடுமையாக கர்த்தரின் பக்கத்தில் இருப்பவர்களின் ஆவிக்குரிய மரணங்கள் அதிகமாகும் என வேதங்கள் கூறுகின்றன.
And the scriptures suggest that the war will become more violent and the spiritual casualties
கத்தரிக்கப்பட்டதையோ அல்லது கதையில் விவரிக்கப்பட்டதையோ வாசித்தோ நம்மால் கிட்டத்தட்டப்பட்ட அனைவரும் போர்க்களையும் பார்த்திருக்கிறோம். குண்டு வெடிப்பின் சத்தம் மற்றும் போர் வீரர்களின் சத்தங்களிலும் ஒரு கூக்குரல் வருகிறது. மனிதன் ஒலிகள். அந்த கூக்குரலில் ஒலிக்கும் போது விசுவாசி மிக்க சக போர் வீரர்களும் அந்த சத்தத்தை நோக்கி செல்கிறார்கள். மற்றொரு வீரன் அல்லது ஒரு மருத்துவ குழுவை சேர்ந்தவர் ஆபத்தை உதாசீனம் செய்து காயம்பட்ட தோழனிடம் செல்வார். விழுந்த மனிதன் உதவி வரும் என அறிவான். எந்த இக்கட்டான சூழ்நிலையாலும் யாராவது ஒருவர் குனிந்து ஓடிய உணர்ந்தோ இந்நேரத்தில் பாதுகாக்கவோ உதவி செய்யவோ அங்கு செல்வார்கள். கடினமான ஆபத்தான வேளையில் சேர்ந்த ஒவ்வொருவரும் அது உண்மையாய் பொருந்தும். அதை அவர்கள் எந்த தியாகம் செய்து நிறைவேற்ற தீர்மானிக்கிறார்கள். எவ்வொருவரும் விட்டுப்பட்டுவிடக்கூடாது என்பதில் தீர்மானம் இருக்கிற இப்படிப்பட்ட அர்ப்பணிப்படியவர்களை பற்றி கதைகள் வரலாற்றில் நிறைய உண்டு. ஒரு அதிகார பூர்வ விவரத்திலிருந்து ஒரு சம்பவம். அக்டோபர் 1990 சமாலாவியாவில் ஒரு போரில் ஒரு சண்டையின் போது இரண்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டு போர் வீரர்கள் ஹெலிகாப்டரிலிருந்து கீழே பார்த்தார்கள். அவர்களுக்கு அருகில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் சுடப்பட்டு தரையில் விழுவதை பார்த்தார்கள். இரு வீரர்களும் தங்கள் வானொலி மூலம் விழுந்த விமானப்படையினரை மீட்க தரையில் யாரும் இல்லை என அறிந்தனர். நொறுங்கிய இடத்தில் எதிரிகள் அதிகரித்துக் கொண்டே நெருங்கி வந்தார்கள். மேலிருந்து கவனித்த இருவரும் பயங்கரமாக காயப்பட்ட தங்கள் தோழர்களை பாதுகாக்க தரை இருக்க முன் வந்தனர். அவர்களது வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது. ஏனெனில் சூழ்நிலை மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. இரண்டாம் முறையும் கேட்டனர். மீண்டும் அனுமதி மறுக்கப்பட்டது. மூன்றாம் முறை கேட்டதற்கு பின்பே தரை இருக்கப்பட்டனர். தங்களிடம் இருந்த ஆயுதங்களுடன் மட்டுமே நொறுங்கின ஹெலிகாப்டர்களிடம் காயம்பட்ட இவர்களிடம் சென்றனர். எதிரிகள் விபத்து நடந்த இடத்தை சூழ்ந்து துப்பாக்கிகளால் கடுமையாக சுடுவதின் ஊடேயும் அவர்கள் சென்றதன் அழிவுகளில் இருந்து காயம்பட்டவர்களை வெளியே இழந்தனர். காயம்பட்டவர்களுக்கு பாதுகாக்க தங்கள் அதிக அவபத்தான நிலையில் வைத்துக் கொண்டு நின்றனர். தங்களிடம் இருந்த தோட்டாக்கள் தீர்ந்து கடுமையாக காயம்படும் வரை தங்கள் தோள்களை பாதுகாத்தனர். அவர்களது வீரமும் தியாகமும் இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு விமானியின் உயரத்தை காத்தது. ஆயத்தம் தரித்த எதிரியின் முன்பு நாடிய வீரத்துக்கு நாட்டின் உயரிய விருதான கௌரவம் இருந்து அவர்களுக்கு மரணத்துக்கு பின்பு தொடுக்கப்படுத்தது. பட்டயத்தில் அவர் செய்தது கடமைகளுக்கு அழைக்கப்பட்டதற்கு மேலும் அப்பாலும் என்று எழுதப்பட்டது. ஆனால் அவர்கள் விழுந்த விமானங்களிலும் அவர்கள் சென்ற போது அப்படி நடக்கும் என எதிர்பார்த்தார்களா என ஆச்சரியப்படுகிறேன். அர்ப்பணிமித்தம் எந்த விளைவானாலும் தங்கள் சக வீரர்களின் அருகில் நிற்பது அவர்கள் கடமை என உணர்ந்தார்கள். உயர்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் தோழர்களின் பாதுகாக்கும் தாங்களே பொறுப்பு என்ற உணர்வில் இருந்து செயல்படும் வீரமும் தன்னலமற்ற சேவையும் வந்தது. பிறரிடம் அப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சி விசுவாசமிக்க ஆசாரித்துவ சேவையில் அவர்களது இருதயத்தில் இருக்கிறது. நம் தோழர்கள் நன்மை சுற்றியுள்ள ஆவிக்குரிய பிணக்குகளால் காயப்படுத்தப்படுகின்றனர். அப்படியே அவர்களுக்கு ஊழியம் செய்யுமாறும் பாதுகாக்கவும் நாம் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கிறார்கள். உணர்த்தப்பட்ட கண்களாலவே தவிர ஆவிக்குரிய காயங்கள் எளிதாக காணப்படுவதில்லை. ஆனால் இரட்சகரின் சக சீசர்கள் முன்பு அமர்ந்திருக்கிற ஆயர்களுக்கும் கிளைத்தலைவர்களுக்கும் ஊழிய தலைவர்களுக்கும் காயப்பட்டவர்களை காணலாம். பல ஆண்டுகளுக்கு ஆக இது உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. ஆசாரித்து இளைஞரின் முகத்தையும் அமர்ந்த விதத்தையும் பார்க்க ஒரு ஆயராக கேட்பது போல தெளிவாக என் மனதில் சிந்தனை வந்தது. நான் அவனை பார்க்க வேண்டும். சீக்கிரமே ஏதோ நடக்கிறது. அவனுக்கு உதவி தேவை. அப்படிப்பட்ட உணர்வை நான் உதாசீனப்படுத்தவில்லை. ஏனெனில் காயப்படுவரால் முதலில் பாவத்தின் காயங்கள் உணரப்படுவதில்லை என அறிந்திருக்கிறேன். மனம் திரும்புதலை உடனே தொடங்கும் விதமாக ஏதாவது நடக்காவிட்டால் காயம் மோசமடைந்து பெரிதாக அலாம். அதன் விளைவாக பரலோக பிதாவின் பிள்ளைகள் சிலரின் ஆவிக்குரிய வாழ்வுக்கு பொறுப்படைய ஆசாரியத்துவ தலைவராக மனிதன் ஒழிக்க கூக்குரலுக்கு காத்திருக்காமல் நீங்கள் உதவி செய்வீர்கள். நீங்கள் பார்த்ததை நல்ல நண்பனோ பிற தலைவர்களோ பெற்றாரோ கூட பார்க்காமல் இருக்கலாம். எச்சரிப்பின் குரலை உணர்த்துதலால் அறிந்ததை ஒரே மனிதர் நீங்களாகத்தான் இருக்கலாம். நீங்கள் சிந்திக்க தூண்டப்பட்டது போலவே பிறருக்கும் உணரலாம். ஒருவேளை நான் கண்டதாக நினைத்த பிரச்சனை ஒரு கற்பனையாக இருக்கலாம். பிறரை நியாய்ந்த தீர்க்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அது எனது பொறுப்பல்ல. அவனது உதவி கேட்கும் வரை அதை தனியே விட்டு விடுகிறேன். ஒரு ஒருமையான காயம் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டும். பின்பு தேவனின் உணர்த்துதலால் குணமாக்குதல் தொடங்க தேவையான சிகிச்சை குறிப்பிட வல்லமையும் பொறுப்பும் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் நியாயபதிக்கு தான் கொடுக்கப்பட்டதில்லை. இருப்பினும் ஆவிக்குரிய விதத்தில் காயம்பட்ட தேவ பிள்ளையிடம் செல்ல நீங்கள் உடன்படிக்கையுடன் உள்ளீர்கள். திரும்பி விட வீரமாகவும் தைரியமாகவும் இருக்க நீங்கள் பொறுப்பாளிகள்.
Go to a spiritually wounded child of God. You are responsible to be brave.
என்னால் முடிந்தவரை ஒரு காரியங்களை நான் விளக்க வேண்டும். முதலாவது, உங்கள் காயம்பட்ட நண்பருக்கு உதவ செல்ல உங்களுக்கு ஏன் பொறுப்புள்ளது? இரண்டாவது, நீங்கள் எவ்வாறு அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறீர்கள்? முதலாவதாக, உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டபடி நீங்கள் உடன்படியின் கீழ் இருக்கிறீர்கள். ஆசாரியத்தை பெற தேவனிடத்திலிருந்து பொறுப்பை நீங்கள் ஏற்றபோது உங்களுக்கு எவ்வளவு கடினமாகவும் ஆபத்தாகவும் தோன்றினாலும் பிறரின் இரட்சிப்புக்காக நீங்கள் என்ன செய்தாலும் அல்லது செய்ய தவறினாலும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுகிறீர்கள். உங்களையும் என்னையும் போல அந்த மாபெரும் பொறுப்பை தாங்கிய எண்ணற்ற ஆசாரித்துவ தரத்தரின் உதாரணங்கள் உள்ளன. உதவி செய்ய கடினமான சூழ்நிலைகளில் இருந்தபோது மார்மன் புத்தகத்தின் யாக்கோப்பு இவ்வாறு விவரித்தான். இப்பொழுது என் அன்பான சகோதரரே, யாக்கோப்பாகிய நான் தேவனுக்கு கீழ் எனக்குள்ள பொறுப்பின்படியே தெளிந்த பக்தியுடன் என் ஸ்தானத்தை நிறைவேற்றவும் உங்கள் பாவங்களிலிருந்து என்னை வஸ்திரத்தை நீக்கவும் இந்த நாளில் நான் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்குமே ஆலயத்துக்குள் வருகிறேன்.
And that I might rid my garments of your sins. I come up into the temple this day.
யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் அப்படி இல்லை என இப்பொழுது நீங்கள் எதிர்க்கலாம். ஆனால் உங்கள் அலுவல் ஆசாரியத்தில் அது எதுவாக இருந்தாலும் உங்களை சுற்றியுள்ளோரின் தொங்குகிற கரங்களையும் உயர்த்தவும் வலிமையற்ற முழங்காலை பலப்படுத்தவும் ஒரு பொறுப்பை அது கொண்டு வருகிறது. அவரை போல உங்களால் இயன்றதை பிறருக்கு செய்ய உடன்படிக்கை செய்துள்ள நீங்கள் கர்த்தரின் ஊழியக்காரர். உங்களுக்கு மாபெரும் சந்தர்ப்பம் பொறுப்பும் பிரசங்கியில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றடியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நல்லம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனடி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூங்கிவிட்ட துணையே இல்லை. அதிலிருந்து நீங்கள் ஜோசப் ஸ்மித் சபை வரலாற்றிலிருந்து சத்தியமான தாழ்மையான வார்த்தைகளை புரிந்து கொள்வீர்கள். மனித ஆத்மாக்களுடன் முட்டாள்களைத் தவிர யாரும் உதாசீனமாய் இருக்க மாட்டீர்கள். யாக்கோபின் நம்பியதைப் போல அவன் உதவி செய்திருக்க கூடிய ஆனால் செய்த வீழ்ந்து போன மனிதனின் ஆவலம் அவனது சொந்த துயரமாக மாறும். உங்கள் மகிழ்ச்சியும் ஒரு ஆசாரியத்துவ தரித்திரராக ஊழியம் செய்ய அழைப்பட்டவர்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது ஊழியம் செய்யவும் மீட்கும் அழைக்கப்பட்டு நீங்கள் எவ்வளவு சிறப்பாக உதவ முடியும் என கேள்விக்கு வருகிறோம். அது உங்களுடைய திறமைகளையும் பொருத்தும். ஆவிக்குரிய அழிவிலிருந்து போருடன் உங்களுடைய ஆசாரித்துவ உறவின் தன்மையை பொருத்தும் ஆகும். உங்களின் ஊழியத்தின் போது உங்கள் சந்தர்ப்பங்களாயிருக்கக்கூடிய மூன்று வகைகளை நான் கொடுக்கிறேன். நீங்கள் அனுபவம் இல்லாத இளம் தோழனாக ஒரு அனுபவிக்க தோழருடன் ஒரு இளம் குடும்பத்தை சந்திக்க பணிக்கப்பட்டிருந்திருந்த தொடங்கலாம். சந்திப்புக்கு ஆயத்தம் செய்யும் முன்பு அவர்களுடைய தேவையை அறியவும் என உதவி நீங்கள் செய்ய முடியும் என அறியவும் பலனாக்கவும் உணர்த்துதலுக்காகவும் ஜெபிப்பீர்கள். உங்களால் முடிந்தால் நீங்கள் சந்திக்க போவீர்களின் பெயர்களை குறிப்பிட்டு உங்கள் தோழருடன் அந்த ஜெபத்தை செய்வீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் இருதயம் அவர்களிடத்திலும் தேவனிடத்தில் ஈர்க்கப்படும். நீங்களும் உங்கள் தோழனும் நீங்கள் செய்ய வேண்டும் என நம்புவதை சம்மதிப்பீர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதற்கு ஒரு திட்டம் திட்டீர்கள். திட்டம் எதுவானாலும் சந்திப்பின் போது நீங்கள் ஆழ்ந்து தாழ்மையுடன் கவனித்து செவி கொடுப்பீர்கள். நீங்கள் இளைஞர், அனுபவமற்றவர், ஆனால் கர்த்தர் அவர்களுடைய ஆவிக்குரிய தன்மையையும் அவருடைய தேவையையும் பரிபூரணமாக அறிகிறார். அவர் அவர்களை நேசிக்கிறார். அவருக்காக செயல்பட அவர் உங்களை அனுப்பினார் என நீங்கள் அறிவதால் அவர்களுடைய தேவைகளை நீங்கள் உணர்ந்து உதவி செய்ய உங்களுக்குடைய பொறுப்பில் என்ன செய்ய முடியும் என்று அறியும் விசுவாசத்தை நீங்கள் பெற முடியும். அவர்களுடைய வீட்டில் முகமாய் நீங்கள் சந்திக்கும் போது அது நடக்கும். அதனால் தான் உங்களுக்கு அந்த ஆசாரிப்பு பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு அங்கத்தினரின் வீட்டுக்கும் சென்று சந்தித்து அவர்களுக்கு வாய்விட்டு ஜெபிக்கும், இரகசியமாக ஜெபிக்கும் எல்லா குடும்ப கடமைகளையும் செய்யும் அறிவுறுத்துங்கள். மேலும் மிகுந்த தேவைப்படுகிற கூடுதல் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு ஆசிரியரின் கடமை எப்போதும் சபையின் கனி காத்து அவர்களை பலப்படுத்துவதாகும். சபை அடிக்கடி ஒன்றாக கூடுவதை உறுதி செய்யவும் எல்லா அங்கத்தினர்களும் தங்களுடைய கடமையை செய்வதையும் உறுதி செய்யுங்கள். நீங்களும் உங்கள் தோழனும் அந்த தரத்தை அவர்கள் எவ்வாறு அடைக்கிறீர்கள் என்ற அளவின் விவரங்களை அறியும் உணர்த்துதலை நீங்கள் பெறமாட்டீர்கள். ஆனால் அவர்களுக்கு எது நல்லது என்று அறியவும் வரம் நீங்கள் கொடுப்பீர்கள் என அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்ய முடியும். அதிலிருந்து நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்த முடியும். நான் சொல்லக்கூடிய மற்றொரு வாக்குத்தத்தம் உண்டு. அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய குணமாக்குதலை தொடங்க அவர்கள் செய்யக்கூடிய மாற்றங்களை அறிய நீங்களும் உங்கள் தோழனும் உணர்த்தப்படுவீர்கள். நீங்கள் பெறுகின்ற உணர்த்துதலும் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் அவர்கள் செய்ய வேண்டுமென கர்த்தர் விரும்புகிற மிக முக்கிய மாற்றங்களில் சிலவற்றை கண்டிப்பாக கொண்டிருக்கும். உங்கள் தோழன் மாற்றத்தை துரித்தப்படுத்தும் எண்ணம் கொண்டால் அவர் என்ன செய்கிறார் என்று கவனியுங்கள். பேச அவரை ஆவி வழி நடத்துகிற விதத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த அவர் ஒரு வழியையும் தொடர்ந்து வருகின்ற ஆசீர்வாதத்தையும் இணைக்க வழியை கண்டுபிடிப்பீங்கள். மாற்றத்தை செய்ய விரும்புகிற தகப்பனாலும் தாயனாலும் அது எவ்வாறு பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கு வழிகோலும் என அவர் காட்டலாம். அவர் இந்த மாற்றத்தை ஒரு நல்ல மற்றும் பாதுகாப்பின் இடத்துக்கு மகிழ்ச்சியின் மையத்திலிருந்து தூரமாக விளக்கி விவரிப்பார். உங்களுடைய பங்கு இந்த சந்திப்பின் போது சிறிதளாக தோன்றலாம். ஆனால் நீங்கள் சாத்தியம் என்ற நினைப்பதை விட அதுவும் மிக வல்லமையாக இருக்க முடியும். நீங்கள் ஜனங்களை கவனிக்கிறீர்கள் என்று உங்கள் முகத்தாலும் உங்கள் நடவடிக்கையாலும் காட்டுவீர்கள். அவர்கள் மீது உங்கள் அன்பை காண்பார்கள். மற்றும் கர்த்தர் உங்களை வீட்டை பயமற்றவராக்குவார். நீங்கள் சத்தியம் பற்றிய உங்கள் சாட்சியை கூற போதுமான தைரியம் பெறுவீர்கள். உங்கள் தாழ்மையான எளிமையான சாட்சி மிக அனுபவமுள்ள உங்களுடைய தோழனின் சாட்சியை விட மிக எளிதாக அவரது இருதயத்தை தொடலாம். இது நடப்பதை நான் பார்க்கிறேன். அந்த சந்திப்பில் நீங்கள் இந்த பங்கை செய்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவ வேண்டும் என ஜனங்களுடன் நீங்கள் போக வேண்டிக் கொள்ள வாஞ்சை குறைந்த பட்சம் இரண்டு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். முதலாவது, நீங்கள் சந்திக்கிறவர்களை மீது கர்த்தர் கொண்டிருக்கிற அன்பை உணர்வீர்கள். இரண்டாவது, அவர்களுக்கு தேவை என இறைச்சிகள் அறிவிக்கிற உதவியை நீங்கள் செய்யதால் அவர்களுக்கு வாஞ்சை தெரிவிக்க நீங்கள் உணர்வீர்கள். அவரை நோக்கியும் மகிழ்ச்சியும் எல்லா பொறுப்புடையவர்கள் என உணர்த்து செல்ல. நீங்கள் சிறிது வளரும் போது ஒரு வேளை உங்களுடைய குமார பருவத்தில் ஆசாரித்துவ பணியில் உங்களுக்கு வரக்கூடிய மற்றொரு சந்தர்ப்பம் இருக்கிறது. நீங்கள் கூடைப்பந்தோ கால்பந்தோ விளையாடி இருக்கலாம் அல்லது இளைஞர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கலாம். இவற்றின் மூலம் நீங்கள் நெருங்கிய நண்பர்களாகிவீர்கள். அவர்கள் எப்போது மகிழ்ச்சியாய் இருப்பார்கள், எப்போதும் துக்கமாய் இருக்கிறீர்கள் என்று அறிவீர்கள். உங்களில் ஒருவன் குழுமத்தில் அதிகார பதவியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆசாரித்துவத்தில் உங்கள் சுகத்திற்கு நீங்கள் பொறுப்பாளியாக உணருவீர்கள். நீங்கள் அறிந்த கட்டளைகளை அவர் முறிக்க தொடங்குகிறார் என உங்களுக்கு அவர் அறிவு தரலாம். அவர் அறிவை கேட்கலாம், ஏனெனில் உங்களை நம்புகிறார். அனுபவத்தில் நான் சொல்ல முடியும், நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடித்தால் அவரது உண்மையான நண்பராயிருப்பதிலிருந்து கிடைக்கிற ஆணத்தை நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். எனினும் நீங்கள் உதவ முயற்சியித்தால் நீங்கள் அவரது நண்பராகவே இருப்பீர்கள். உண்மையில் பல வருடங்கள் முயற்சி செய்ய நீங்கள் மிகவும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் என்பதற்காக அவர் எவ்வளவு நன்றியுளவாயிருக்கிறீர்கள் எனவும் எவ்வளவு நன்மையில் நடந்திருக்கலாம் என்பது பற்றியும் அவர்கள் உங்களுடன் பேசுவார். நீங்கள் அப்போது அவருக்கு ஆறுதல் கூறி மீண்டும் அவரை அழைத்து உங்கள் இளமையில் செய்தது போல அவருக்கு பாவ நிறுத்தி இப்போதும் சத்தியமாக்குற மகிழ்ச்சிக்கு திரும்ப வருவீர்கள். இப்பொழுது வாழ்க்கையில் பின்னர் நீங்கள் ஒரு தகப்பனாவீர்கள், ஒரு ஆசாரித்துவ தகப்பன். தூக்கத்திலிருந்து மிளவும் மகிழ்ச்சியை நோக்கியும் சில பிறருக்கு நீங்கள் உதவி செய்வதால் நீங்கள் ஆசாரியத்துவத்தில் நீங்கள் கற்றது உங்களுக்கு தேவைப்படுகிற விரும்புகிற வல்லமையை கொடுக்கும். மனிதர்களின் ஆத்மாக்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பொறுப்பாகளாய் இருந்து நீங்கள் உங்கள் இளமை கற்பனை செய்ய முடியாது. நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்து பாதுகாக்க உங்களை ஆயத்தப்படுத்தும். பாதுகாப்பான இடத்திற்கு ஆசாரித்துவ வல்லமையினால் அவர்களை எப்படி வளர்த்து நடத்து என்று நீங்கள் அறிவீர்கள். உங்கள் வாழ்நாளில் முழுவதும் என்றென்றிருக்கும் ஆசாரித்துவ செய்வதில் நீங்கள் ஆனந்தம் அடைய வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபம். கடினமான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல மரணத்தையும் ஆபத்தையும் எதிர்நோக்கும் சந்தர்ப்பத்தையும் கிஞ்சி கேட்க மோசியாவின் குமாரர்களை வழிநடத்திய வீரத்தையும் பரலோக பிதாவின் பிள்ளைகள் மீது அன்பையும் நீங்கள் விருத்தி செய்வீர்கள் என நான் நினைக்கிறேன். நித்திய மகிழ்ச்சிக்கு பொறுப்பாளியாக உணர்ந்ததிலிருந்து அவர்களது வாஞ்சையும் வீரமும் வந்தது. இந்த உலகத்துக்கு முந்தியதில் நமக்கு ஊழியம் செய்ய கடமையிலிருந்து கீழே இறங்கி வர அவர் கேட்ட போது நமக்காக தன் ஜீவனை கொடுக்க அவர் நமது பிதாவிடம் என்னை அனுப்பவும் என்று கேட்டபோது இந்த யாக்கோவின் வாஞ்சையில் கொஞ்சமாவது பெறுவோமாக. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவரது பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் சாட்சியளிக்கிறேன். உலகம் முழுவதுமான ஆசாரியத்துவத்தின் திறவு கொள்கைகளை தலைவர் மான்சன் தரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியால் சாத்தியமான மகிழ்ச்சியான வழியை அவரது பிள்ளைகள் கண்டுபிடிக்க உதவ உங்கள் பொறுப்பை நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு உணர்த்துதலும் பலனும் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவ்வாறாக நான் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன். ஆமீன்.
My dear brethren, this has been a memorable.
என்னுடைய சகோதரர்களே, இது ஒரு அருமையான ஆசீர்வாத கூட்டம். இன்று நீங்கள் கேட்டதை குறிப்பு கூறுங்கள், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாளை காலை 9:30 to 10 வரை ஆசாரிப்பு கூட்டார பாடற்குழு ஒளிபரப்பப்படும் என்று நாங்கள் உங்களுக்கு நினைவு கூட்டுகிறோம். ஞாயிறு காலை கூட்டம் உடனே பின்தொடரும். அவர்கள் வழங்கிய அழகான இசைக்காக பிரிகம் யங் பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிற ஆசிரிய உத்தவ பாடற்குழுவுகள் எங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை நேரத்தில் நாம் நமக்கு உரையாற்ற சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது உங்களோடு உரையாற்ற நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது உரைக்கு பின் நான் எங்கு போக வேண்டும் என்று நீர் விரும்புகிறார் என்ற பாடலை பாடுவார். இங்கே உலக இடங்களில் கூடியிருக்கிற ஆசாரி உத்தவத்தின் என் தலைமை சகோதரரை உங்களுக்கு உரையாற்ற கொடுக்கப்பட்ட எனது பொறுப்பால் நான் தாழ்மையிடுகிறேன். ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த செய்திகளை நான் அங்கீகரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது உண்மையான அன்பையும் அப்படியே உங்களுக்கு விசுவாசிக்க அர்ப்பணிக்கும் எனது பாடல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரரே, கொட்டுப்பாடு உடன்படிக்கையின் கொடுக்கப்பட்டிருக்கிறதை போல் ஆசாரிய உத்தவத்தை தரித்திருப்பவர்களால் நமது பொறுப்புகள் மிக பெரியமானது. மேலான அல்லது மெல்காசித்திக் ஆசிரிய உத்தவத்தின் வல்லமையும் அதிகாரமும் சபையின் அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் திருவுக்கோள்களை தரித்திருப்பதாகும். மேலாக குறைந்த அல்லது அரோனிய ஆசிரிய உத்தவத்தின் வல்லமையை அதிகாரமும் தூதர்களுக்கு பணிவிடை செய்தலின் திருக்கோள்களின் தரித்திருப்பதும் உடன்படிக்கைகளும் கற்பனைகளும் ஏற்புடையதான சுவிசேஷத்தின் கடிதம் பாவங்களின் மீட்பிற்காக மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம் போன்ற வெளியே இறங்கமான நியமங்கள் நிரூபிக்கவும் ஆகும். பின்னர் சபையின் 11th தலைவராக சேவை செய்த 158 மூப்பர் ஹரல்பிலி தீமியின் சக்திற்கு எதிராக கர்த்தரின் சேனை என ஆசாரிய உத்தவத்தை விவரித்தார். ஆசாரிய உத்தவத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வல்லமை தேவனின் வல்லமை என தலைவர் ஜான் டெய்லர் உரைத்தார். தேவனின் ஆசாரிய உத்தவத்தை தரித்திருக்கிற ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு சிறுவனும் அந்த மகத்தான சிலாக்கியத்திற்கும் பொறுப்புக்கும் தகுதியை இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள தேவரின் தீர்க்க தரிசிகளும் இருந்து வந்த இந்த உணர்த்தலான அறிக்கைகளை நமக்கு தவிர்க்கிறது. தனது கடமையை தெரிந்து கொள்ளவும் பின்னர் தனது சிறந்த திறமையால் அதை செய்யவும் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். நாம் அப்படி செய்தால் நமது பரலோக பிதாவும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இங்கே பூமியின் மேல் தாங்கள் பணியை நிறைவு செய்வது நமது வளங்களையே கொடுக்கிறோம். இங்கே நாம் அவர்களது பிரதிநிதிகள். இன்றைய உலகத்தில் பிரச்சனைகளையும் சவால்களையும் நாம் எதிர்கொள்கிறோம். ஆயினும் தேவன் நாம் பக்கம் இருக்கும் போது நாம் தோற்பதில்லை. தகுதி உள்ளவர்களாக அவரது பரிசுத்த ஆசாரிய உத்தவத்தை நாம் தரித்திருக்கும் போது நாம் வெற்றி அடைவோம். உங்களில் ஆசாரிய உத்தவ நியமனத்தின் முக்கிய உத்தவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து இருக்கிற கொள்ள நான் உண்மையிலேயே நம்புகிறேன் என ஆராணிய ஆசிரிய உத்தவ தரித்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருவிருந்தில் நீங்கள் பங்கேற்கும் போது அதை நிர்வாகிக்கும் போது உங்கள் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் வாழ்வில் உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்கிறது. எனது உதவிக்காரர் குழுமத்தில் சிலராக சேவை செய்ய எனக்கு தருணம் இருந்தது. அந்த குழுமத்தின் அங்கத்தினராக அநேக நியமங்களை நிரப்ப எங்களுக்கு வாய்ப்பிருப்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். பரிசுத்த திருவதந்தை கொடுப்பது, மதந்தர உபவாச காணிக்கை சேகரிப்பது, ஒருவருக்கு ஒருவர் மீது அக்கறை கொள்வது, உடனடியாக மனம் திரும்பி வருவதை. ஆயினும் எங்கள் தொகுதி மாநாட்டில் தலைமை கூட்டத்தில் மிக அசுரத்தம் ஒன்று நடந்தது. தொதி அலுவலகங்களில் அநேகரை பேசும்படி தலைமை தாங்கி எங்கள் பிணியை தலைமையின் அங்கத்தினர் அழைத்தார். பின்னர் சிறிய எச்சரிக்கை இல்லாமலும் அவர் எழுந்து சொன்னார். தனது சேவையை பற்றி ஒரு அறிக்கையை கொடுக்குமாறு தனது சாட்சியை பகருமாறு உதவிக்கார செயலாளர் தமது தொகுதியான இளம் ஆளுவாளர்களை ஒருவரான தாமஸ் எஸ் மான்சன் அழைக்கிறோம். நான் சொன்னவற்றில் ஒரு காரியமும் எனக்கு நினைவில்லை. ஆனால் அது எனக்கு கற்றுக்கொடுத்த அனுபவம் அல்லது பாடத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். ஆரம்ப தலைமுறை ஒன்றில் ஆசர உத்தவத்தை தரித்திருப்பவர்கள் இந்த வாக்களிப்பை கர்த்தர் கொடுத்தார், நான் உங்களுக்கு முன்பாக போவேன், நான் உங்கள் வலது பக்கத்திலும் உங்கள் இடப்பக்கத்திலும் இருப்பேன் என ஆவி உங்கள் இருதயங்களிலும் எனது தூதர்கள் உங்களை சுற்றும் இருந்து உங்களை தாங்கிக் கொள்வார்கள். சகோதரரே, இது பயப்படுவதற்கான நேரம் அல்ல. ஆசரிய உத்தவத்தை தரித்திருக்க நாம் ஒவ்வொருவருக்கும் இது விசுவாசத்தின் நேரம், அவருக்கு சிறப்பானவர்களாக இருக்க ஒரு நேரம். ஆணித்தின் வழியே நமது பயணம் சில சமயங்கள் நம்மை கெடுதியின் வழியில் வைக்கலாம். கை கொண்டு பின்பற்றும் போது நம்மை பாதுகாப்ப நடத்தும் மூன்று ஆலோசனைகளை இன்றிரவு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவைகள் கருத்தாய் படித்தல், ஊக்கமாய் ஜெபித்தல், நீதியில் வாழுதல். மூன்று ஆலோசனைகளின் பதில் அல்ல, அவைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் வாழ்வில் நாம் பயன்படுத்தினால் எதிர்க்கும் எதிர்த்து நிற்க நாம் பலம் பெறுவோம். அவைகளை நாம் உதாசீனம் படுத்தினால் நமது கட்டுப்பாட்டையும் அதிகாரத்தையும் கொண்டிருக்க சாத்தானுக்கு நாம் வழிவிடுகிறோம். முதலாவதாக கருத்தாய் படித்தல். ஆசாரிய உத்தவத்தை தரித்திருக்கிற ஒவ்வொருவரும் தனிச்சரி வேத படிப்பில் பங்கேற்க வேண்டும். வேதங்களை அன்றாடம் படித்து அவைகளை நாம் வாழ்வில் பயன்படுத்துவதை போல் அவசர படிப்பு அதிக ஆற்றுள்ளதாயிருக்காது. வேதங்கள் போதிக்கிற பாடங்களில் பரிசியம் உள்ளவர்களா போதரின் ஊமைகளையும் தீர்க்கதரிசன் எச்சரிக்கைகளையும் பற்றி பின்னையும் அமைப்பையும் கற்றுக்கொள்ளுங்கள். அது உண்மையாய் இருப்பதால் அவைகளை உங்களிடம் பேசுவதாக அவைகளை படியுங்கள். தேவனின் வார்த்தையை பெறுவதன் பின்னர் அதை பற்றி பிடிப்பதன் முக்கிய உத்தவத்தை பற்றி தீர்க்கதரிசி லெக்கிக்கும் அவனது மகன் நெப்பிக்கு தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டது. அவனுக்கு கட்டப்பட்ட இருப்பு கோலை பற்றி அவனது நம்பிக்கையற்ற சகோதரர்கள் லமானுக்கும் லேமியலுக்கும் நெப்பி சொன்னான். மேலும் நான் அவைகளை நோக்கி, அது தேவனுடைய வார்த்தை என்றும் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து அதை உறுதியாய் பிடித்து கொள்கிறவர்கள் ஒரு காலம் அழிவதில்லை என்றும், அவைகளை அழிவுகள் நடத்தி சென்ற குருடர்களும் சோதனைகளும் பொல்லாங்கள் எய்யும் அக்னியாஸ்திரர்களும் அவர்களை மேற்றுக்கொள்ள முடியாது என்றேன். ஆகையால் நெபியாகி நான் கர்த்தரின் வார்த்தைகளை அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று புத்தி சொன்னேன். ஆம், அவர்கள் சகல காரியங்களிலும் எப்பொழுதும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள நினைவு கூறும், தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுக்கும், நான் பெற்றிருந்த சகல திறமைகளாலும் என் ஆத்மாவின் முழு ஊக்கத்தோடும் அவர்களுக்கு நான் புத்தி சொன்னேன். நீங்கள் அரானி ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிறீர்களோ அல்லது மெல்காசித் ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிறீர்களோ, வேதங்களை நீங்கள் கருத்தாய் படித்தால் சோதனையை தவிர்க்கவும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை பெறவும் உங்கள் சக்தி ஆதரிக்கும் என நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். இரண்டாவதாக ஊக்கமாய் ஜெபித்தல். தேவனால் எல்லா காரியங்களும் கூட அரானி ஆசீர்வாதத்தின் ஆண்களே, மெல்காசித்தின் ஆசீர்வத்தின் ஆண்களே, பரிசுத்த தோப்பில் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஏறெடுத்த ஜெபத்தை நினைவு கூறுங்கள். உங்களை சுற்றி பார்த்து அந்த பதில் அளிக்கப்பட்ட ஜெபத்தின் பலனை பாருங்கள். ஆதாம் ஜெபித்தான், இயேசு ஜெபித்தார், அவர்கள் ஜெபங்களில் பலன் நமக்கு தெரியும். ஒரு குருவி விளைகிறதை கவனிக்கிற அவருக்கு நமது இருதயங்களில் வேண்டுதல்களை நிச்சயமாக கேட்கும். வாக்களிப்பை நினைவுபடுத்துங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் கமபூர்ணமாக கொடுக்கிறவன் ஒருவரையும் கரைந்து கொள்ளாத இருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சிறுதியும் பெரிதியுமான சவால்களை பிரச்சனைகளிலும் போராடி கொண்டிருக்கிற என்ற குரலை கேட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆவியின் பலத்தை கொடுப்பது ஜெபமே. அது சமாதானத்திற்கு ஒரு சீட்டு. நம்மை நேசிக்கிற நமது பரலோக பிதாவே, ஜெபம் என்று வழிகளிலே நாம் அணுகுகிறோம். ஜெபத்தில் அவரோடு பேசுங்கள், பின்னர் பதிலாக செவி கொடுங்கள். ஜெபத்தின் மூலமாக அற்புதங்கள் உருவாக்கப்படுகின்றன. 8 மில்லியனுக்கு அதிகமான ஜனத்தொகையில் உள்ள நியூயார்க் பட்டணத்தில் சகோதரி டெய்சி ஒகடான் வாசிக்கிறாள். சில ஆண்டுகளுக்கு முன் சகோதரி ஒகாண்டா ஊழியக்காரர்களை சந்தித்து சுவிசேஷத்தை கற்றாள். மெதுவாக அவளுக்கு ஊழியக்காரர்களுக்கும் உள்ள தொடர்பு அறந்து போனது. காலம் கடந்தது. பின்னர் 2007 ஊழியக்காரர்களால் அவளுக்கு போதிக்கப்பட்ட சுவிசேஷம் அவளது இருதயங்களுக்குள் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு நாள் டாக்ஸி ஒன்றில் ஏறும்போது தூரத்தில் ஊழியக்காரர்களை அவள் பார்த்தாள். ஆனால் அவர்களை தொடர்ந்து கொள்வதற்கு முன் அவர்கள் பால்வெளியில் இருந்து மறந்து போனார்கள். நமது பரலோக பிதாவிடம் அவள் ஊக்கமாய் ஜெபித்து மீண்டும் எப்படியாவது ஊழியக்காரர்களை அவள் கட்டினால் அவர்களுக்காக அவளது வீடு கதவியை திறப்பாக அவருக்கு அவள் வாக்களித்தாள். அன்று அவள் வீட்டிற்கு திரும்பி அவளது ஜெபத்திற்கு தேவன் பதிலளிப்பார் என தனது உள்ளத்தில் விசுவாசித்தாள். அதே நேரத்தில் போதிக்க மக்களை கண்டுபிடிக்க விசுவாசத்துடன் ஜெபித்து முயற்சி செய்து கொண்டிருந்த 2 அவர்களது பகுதியில் 3 ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியக்காரர்களின் பதிவேட்டை ஒரு நாள் ஆராய்ந்தார்கள். அப்படி செய்து கொண்டிருந்த போது டெய்சி ஒகடாவின் பெயரை அவர்கள் கண்டார்கள். சகதி ஒகாண்டா இடத்தை எளிய ஆனால் ஊக்கமாக ஜெபித்து அதே நண்பகலில் அவர்கள் அவளது குடியிருப்பதை அணுகிய போது அவள் கதவை திறந்து, அவர்கள் எப்பொழுதும் கேட்காலம் ஊழியக்காரர்களுக்கு ஒரு இசையாக இருக்கிற அதை வார்த்தைகளானது, மூப்பர்களே உள்ளே வாருங்கள், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று அவள் சொன்னாள். 2 ஊக்கமான ஜெபங்கள் வளைக்கப்பட்டு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு ஊழியர்காரர்கள் பாடங்களில் கற்பிக்கப்பட்டு டேசியும் அவரது மகனும் ஹெடியும் ஞானஸ்தானம் பெற ஏற்படுத்தி செய்யப்பட்டான். என் சகோதரரே, எனது இறுதியான ஆலோசனை, நித்திய வாழுங்கள். பழைய ஏற்பாட்டின் மகா தீர்க்கதரிசியான எசாயா ஆசாரிய உத்தவத்தை தரித்திருக்கிறவர்களுக்கு இந்த ஊக்கமிட்டு கட்டளை கொடுக்கிறான். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, உங்களை சுத்தரியுங்கள். ஆசாரிய உத்தவம் தரித்திருப்பவர்களுக்கு தாங்கள் உரையில் செல்ல வன்மை இருக்க வேண்டிய அவசியமில்லை. கல்வியின் கடினமான துறைகளில் பாடங்களில் பெற்றிருக்க வேண்டியதில்லை. தாழ்மையானவர்களை கொண்டிருக்கும் சாதாரண மனிதர்களாக அவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மனிதர்களை மதிக்கிறவர்களில்லை. நமது நாட்களின் தீமைகளை அவர்கள் தவிர்த்து நற்குணமும் தூய்மை உள்ளவர்களாக வாழும்போது நிதியில் அவரது ஊழியக்காரர்கள் ஆதரிப்பார். நான் விவரிக்கிறேன். கனடாவில் மிகப்பெரிய வறண்டாத நிகழ்ச்சிகள் ஒன்றாம் உலகத்தில் மிகப்பெரிய வெளியரங்கு போட்டியமான கால்கரி ஸ்டாம்பேட்டுக்கு புகழ்பெற்ற சால்ட்லேக் சிட்டிக்கும் வடக்கு திசையில் சுமார் 900 miles அப்பால் கனடாவின் ஆல்பர்டன் உள்ள கல்லூரி அழகான நகரம். 10 நிகழ்ச்சி மாநாடு அடக்கும் போட்டி, கண்காட்சிகள், விவசாய போட்டிகள் மற்றும் வண்டி ஓட்ட போட்டிகள் நடைபெறும். முதல் நாளில் நடக்கும் ஸ்டாம்ஃபோர்ட் ஊர்வலம் விழாவில் மிக பழையமானது பெரிய வழக்கமானதாகவும் அநேகம் பேர் அடை அனைத்து 350,000 பார்வையாளருடன் கால்கரி தெருக்கள் வழியே சுமார் 3 miles தூரத்தில் ஊர்வலம் தொடரும். அநேக ஆண்டுகளுக்கு முன் யூட்டாவில் உள்ள ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் ஒரு இசைக்கு குழு அந்த ஊர்வலத்தில் முயற்சி பிரசித்தம் பெற்ற கல்லூரி ஸ்டாம்ஃபோர்ட் அணைவு பகுதியில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டார்கள். முதல் ஸ்தானத்தின் கௌரவத்தை பெற்ற ஒரு குழு தேர்ந்தெடுக்கப்படுகிற அனுபவ வகுப்பில் கலந்து கொள்வதற்கு கல்லூரிக்கு பயணம் செய்ய பல மாதங்களாக நிதி சேகரித்து அது காலையில் மேலும் கீழும் ஓடி பயிற்சி செய்து பிற ஆயத்தங்களை அவர்கள் செய்தார்கள். இறுதியில் புறப்படும் நாள் வந்தது. ஆர்வமாய் இருந்த மாணவர்களும் அவர்களின் தலைவர்களும் கல்காரிகளும் வடக்கு நோக்கி நீண்ட பயணத்திற்காக பெருந்தியில் ஏறினார்கள். வழியில் அந்த குழு கனடாவில் ஆல்பர்டாவில் கட்டிடத்தில் இருத்தி ஒரு இரவு அங்கு தங்கினார்கள். அங்குள்ள ஒத்தாசை சங்கம் சகோதரிகள் புறப்படுவதற்கு முன் சாப்பிட அவர்களுக்கு உணவை தயாரித்தனர். ஆராணி ஆசிரியத்தின் ஆசிரியனாக இருந்த இசைக்குழுவின் அங்கத்தினில் ஒருவனான பிராட்டுக்கு பசியலாதால் அவனது உணவை பொட்டலத்தை பின்னார் மதியம் வரை வைத்திருக்க முடிவு செய்தான். பெருந்தின் பின்பக்கம் உட்கார பிரெட் விரும்பினான். கால்கரிக்கு எஞ்சிய பயணத்தின் நினைவாக ஆயத்தில் வழக்கமாக இருக்கிற இறக்கையில் அவன் அமர்ந்து கடைசி வரிசையில் இருந்து வழியில் அவனது உணவு பொட்டலம் மீது விழுந்த துரசிஷ்டமாக அந்த உணவில் முட்டை சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த உணவை பற்றி புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நான் விவரிக்கின்றேன். இந்த முட்டை சேர்த்து உணவை குளிர்ச்சிதான பெட்டியில் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைக்கப்பட்டிருந்தால் பெருந்தின் கண்ணாடி வழியே உள்ள அடிக்கும் வெப்பத்தில் உணவு கெட்டுப்போய் பொதுவாக அழைக்கப்படுகிறது உணவு விஷமாகிவிடும்.
In what may commonly be referred to as food poisoning. Sometime before arriving at Calgary,
அடைவதற்கு முன் பிராட்டுக்கு பசி எடுத்தது. உணவு பொட்டலம் அவன் நினைவுக்கு வந்தது. அந்த உணவை அவன் அவசரமாக விளங்கினான். கல்கரிக்கு பிறந்து வந்து சேர்ந்தது. நகரத்தை சுற்றி வந்த போது பிராட்டை தவிர இசைக்கு குழுவில் இருந்த அங்கத்தினரும் அனைவரும் ஆர்வம் அதிகமானது. துரதிருஷ்டமாக பிராட்டுக்கு வந்தது வயிற்று வலியும் கெட்டு போன உணவை சாப்பிடுதால் வருகிற பிரச்சனைகள் ஆமை. தாங்கள் இடத்திற்கு வந்து சேர்ந்ததுடன் இசைக்குழுவினர் பிறந்தை விட்டு இறங்கினர். அடுத்த நாள் காலையில் ட்ரம் வாசிக்க அவனது இசைக்குழுவினர் அவனைத்தான் நம்பி இருக்கின்றனர் என்று அவனுக்கு தெரியும். பிராண்டின் வயிற்று வலி அதிகமாய் பிறந்தை விட்டு இறங்க முடியாத அளவிற்கு கஷ்டப்பட்டான். அதிர்ஷ்டவாசமாக சமீபத்தில் பள்ளிக்கூடத்தில் இருந்த பட்டம் பெற்ற மெல்காசித் ஆசிரியத்துவத்தில் சமீபத்தில் மூப்பராக நியமிக்கப்பட்ட அவனது இரு நண்பர்கள் ஸ்டீவும் மைக்கும் பிராட்டை காணாமல் அவனை தேட ஆரம்பித்தார்கள். இறுதியில் அவர்கள் மூப்பர் என்றும் வயதில் உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை மெல்காசிதக் ஆசீர்வாதத்தின் அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்பது அவர்கள் நினைவில் வந்தது. அவர்கள் தரித்திருந்த வல்லமில் இந்த இரண்டு புதிய மூப்பர்களுக்கு விசுவாசம் இருந்தது. பிரிட்டின் தலையில் அவர்கள் பிராண்டின் தலையில் அவர்கள் கைகளை வைத்து மெல்காசிதக் ஆசீர்வாதத்தின் அதிகாரத்தை வரவழைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிராட் சுகமாக ஆசீர்வதிக்கும் எளிய வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த கன நேரத்திலே பிராட்டுக்கு இருந்த சுகவின் அறிகுறிகள் மறைந்து போனன. அடுத்த நாள் காலையில் இசைக்குழுவின் மற்ற அங்கத்தினர்களோடு அவனது இடத்தை அவன் பிடித்து கால்கரி தெருக்குகள் பெருமையுடன் அவன் அணிவகுத்தான். இந்த குழு முதல் ஸ்தானத்தை பிடித்து நீல பட்டையை பெற்றார்கள். எப்படியாயினும் இருந்தாலும் முக்கியமானது என்னவென்றால் இந்த அனுபவம் இல்லாத இரண்டு இளம் வயதினர். அதனால் இவர்கள் தங்களின் சுகமானித்து சேவை செய்ய கர்த்தரின் பிரதிநிதியாக கொடுக்கப்பட்டு அழைப்பையும் ஏற்றார்கள். அது செய்ய முடிந்த ஏனெனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நீதியாக வாழ்ந்தார்கள். சகோதரரே, வாழ்க்கையின் நமது பயணத்துக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சில சமயங்களில் பாதை கடினமாக இருக்கலாம். உங்கள் வழியை வரையுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், பின் வரும் வரை தீர்மானியுங்கள். கருத்தாய் படித்தல், ஊக்கமாய் ஜெபித்தல், நீதியாய் வாழுதல். நாம் ஈடுபடுகிற வேலை கர்த்தரின் வேலையாக இருப்பதால் நாம் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அதன் மேல் சுமத்தப்படும் வளைவை சுமக்க கர்த்தர் முதுகை வடிவமைக்கிறார் என சொல்லப்பட்டிருக்கிறது. மனபலத்துடன் தீர்மானம் துணையுடன் நாம் நின்று, நானும் என் வீட்டாரும் என்றவள் கர்த்தரை செவிப்போம் என யோசாவோடும் அறிக்கையிடும் போது ஒரு புதிரான மாற்றம் உலகத்தின் சவால்களை எதிர்கொள்ளும்படியாக நாம் நேர்மையாக நாடும் பலம் நமதாகும். இந்த தெய்வீக சக்தியை நான் சாட்சியளிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.
Yeah. Our beloved Father in heaven,
பரலோகத்திலிருக்கும் எங்கள் அன்பான பிதாவே, எங்கள் மனதிலிருந்தும் இதயத்திலிருந்தும் இருக்கும் எங்கள் அன்பான நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது ஆசாரித்துவத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றியும் கடமையும் கொடுக்கிறோம். எங்களுக்காக ஆசாரித்துவத்து மூலமாக எங்களுக்கு சேவை செய்யும் இருக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி தருகிறோம். எங்கள் சுவிசேஷத்தின் ஆசீர்வாத இருக்கும் நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி தருகிறோம். எங்களது குடும்பங்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் உங்களின் வழிகளையும் காக நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம். இந்த வாழ்க்கையில் நாங்கள் நல்ல கடமையுடனும் நாங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.